பரமண்டங்கள் இருக்கிற எங்கள் அன்பான பிதாவே, உங்களுடைய கண்கள் எங்கள் மேல நோக்கமா இருக்கிறதுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் வாழ்க்கையில நீ செய்த நன்மைகளாலும் தந்த மன்னிப்புகளாலும் பாராட்டுகிற கிருபைகளாலும் தான் நாங்கள் வாழுகிறோம் ஐயா. நீர் எங்களை வாழ வைத்த தெய்வம், நன்றி மறவாத உள்ளத்தை எங்களுக்கு தாருங்க. உமக்கு பிரியமாய் வாழ உதவி செய்யுங்க. உங்களுடைய சத்தியத்தின்படி நடக்கிற ஒரு உத்தமமான வாழ்வை எங்களுக்கு தந்துட வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். எங்களுக்கு போதிக்கிற கர்த்தருடைய ஆவியானவரே, இந்த வேளையிலே எங்களை நடத்தும்படியா, எங்களுக்கு போதிக்கும்படியா, எங்களுக்கு உணர்த்தும்படியா வேண்டிக் கொள்கிறோம் அப்பா, இயேசுவின் நாமத்திலே பிதாவே ஆமென். நாம் உட்காருவோம். எல்லாரும் ஆதியாகமம் 39 அதிகாரத்துக்கு நாம் எல்லோருமாய் திருப்பிக் கொள்வோம். கடந்த வாரம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்த ஆபிரகாமை குறித்து நாம் பார்த்தோம், படித்தோம். அவர் இந்த உலகத்திலே ஆசீர்வாதமாக வாழ்ந்தார் மட்டுமல்ல, அநேகங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இன்றைக்கு இன்னும் ஒரு பரிசுத்தவானை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இவரும் தேவனுக்கு மிகவும் பிரியமான ஒரு மனிதனாக இருந்திருக்கிறார் மட்டுமல்ல, இவருடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. இவரை உற்று கவனிக்கும் போது இவர் நமக்கு ஒரு சவாலாக இருக்கிறதையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே எல்லோருமாய் நாம் இந்த வேளையில தேவனுடைய வசனத்திற்கு கடந்து செல்வோம். 39 அதிகாரம் வாசிப்போம். 1-6 நாம் வாசிக்க கேட்போம்.
யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாளிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்துக்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலக்கி வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் எகிப்தியனான தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாமையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனும் ஆக்கி தனக்கு உண்டான யாவத்தையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றையும் குறித்தும் விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாயிருந்தான்.
கரெக்ட். இப்ப எனக்கு கவனி, யோசேப்பை குறித்து நான் வாசித்த இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். ஒரு உண்மையான ஒரு தேவ மனுஷன் மட்டுமல்ல, யோசேப்பு இயேசுவுக்கு முன் அடையாளம் ஆனவரும் கூட. இவருடைய வாழ்க்கையில காணப்படுகிற பல சிறப்பு இயல்புகள் நம்மை திகைக்க வைக்கிறது மட்டுமல்ல, நம்மை சிந்திக்க வைக்கிறது மட்டுமல்ல, அவர் மரித்தும் இன்றைக்கும் பேசிக்கொண்டிருக்கிற ஒரு அருமையான தேவ மனிதனாக திகழ்கிறார். எபிரேயர் 12:1 நாம் வாசித்து பார்ப்போமா இருந்தால், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடே ஓட கடவும் என்று சொல்லி அந்த வசனம் சொல்கிறது. சோ மேகம் போன்ற திரளான இத்தனை சாட்சிகள், பழைய ஏற்பாட்டிலே தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்த பல பரிசுத்தவான்கள் பல பக்தர்கள் தான் நமக்கு மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் என்று அங்கே சொல்லப்படுகிற வார்த்தையாகும். ஆகவே யோசேப்பும் அவர்களிலே ஒருவராக காணப்படுகிறார். இவர் இயேசுவுக்கு முன் அடையாளமாகவும் காணப்படுகிறார். மற்ற பல பரிசுத்தவான்களிலே இல்லாத சில நல்ல குணாதிசயங்கள், நட்பண்புகள் இவரிடத்தில் காணப்படுறது இவரிடம் இருக்கிற ஒரு சிறப்பு அம்சமாகும். சரி, போன வாரம் நாம் சொன்னேன், நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஜெபத்திலும் நம்முடைய சிந்தனையிலும் ஒரு மாற்றம் ஒரு திருப்பம் வந்தால் ஒழிய நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சி அல்லது ஒரு தேர்ச்சி அல்லது ஒரு முதிர்ச்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பாரு, நாம் இருக்கிறபடியே இருக்க விரும்பினால் அப்படியே இருக்கலாம், ஆனால் நாம் வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறபடியாலும் தேவன் நம்மிடத்தில் நாம் அதை எதிர்பார்க்கிறபடியாலும் நாம் அப்படியான ஒரு வளர்ச்சியுள்ள வாழ்க்கைக்குள்ளே கடந்து செல்ல நாம் முயற்சி செய்வோமாக. ஆகவே நம்முடைய ஜெபங்களிலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும். என்னவென்றால், என்னை ஆசீர்வதியும் என்று நாம் ஜெபிக்கிறதோடு மட்டும் அல்லாமல் என்னை அநேகங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றும். சரியான ஆமீன் சொல்லுங்களேன். பொதுவாக நாம் ஜெபிக்க விட்டால் நாம் அறிந்தோ அறியாமலோ யோசித்தோ யோசிக்காமலோ நம்முடைய வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என்னை ஆசீர்வதிமாட்டோம். அது தப்பில்லை, ஆனா அது மட்டுமல்ல நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும், அது உண்மைதான். ஆனா அதே நேரத்தில் நான் ஆசீர்வாதமாக இருந்துவிட்டால் போதும் என்பது ஒரு குறுகின மனப்பான்மை. இட் இஸ் எ நேரோ மைண்ட். அது ஒரு 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 குறுகின ஒரு வட்டம், அல்லது அது தேவ திட்டம் என்று சொல்வதற்கும் அல்ல. சோ நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் மட்டுமல்ல, நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்பதே தேவன் நம்மை வைத்திருக்கிற ஒரு பிரதான சித்தம் என்பதை நாம் மறக்கக்கூடாது. நான் உண்டு கேட்கிறேன், உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாரே, எப்படி தேவ ராஜ்யம் வருகிறது? உங்கள் மூலமாகவும் என் மூலமாகவும் தான் இந்த உலகத்திலே அவபக்தியும் அநியாயங்களும் நிறைந்துவிட்ட இந்த பொல்லாத உலகத்திலே உன் மூலமாகவும் என் மூலமாகவும் தான் தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கப்படுகிறது என்பதை நீ மறந்துவிடாதே. ஆகவேதான் வேத சொல்றது, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு ஸ்தானாதிபதிகள். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட வி ஆர் அம்பாசிடர் ஆஃப் காட். இந்த உலக வழக்கத்தின்படி ஒவ்வொரு தேசங்களுக்கும் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு தூதுவர்கள் இருப்பார். அவர்கள் தான் அந்தந்த நாட்டை ரெப்ரசென்ட் பண்றார்கள். சோ அதுபோல நாம் இந்த உலகத்திலே தேவ ராஜ்யத்தின் ஸ்தானாதிபதிகளாக திகழ்கிறோம். நாம் இந்த உலகத்திலே அவபக்தியும் பாவமும் பெருகின இந்த பொல்லாத உலகத்திலே நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோம் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. எவ்வளவு கருத்துள்ளதாக இருக்கிறது என்பதை தயவு செய்து சிந்தியுங்கள், சீதுக்கு பாருங்கள். எனக்கு அருமானவர்களே, நாம் ஆசீர்வாதமாக இருந்தால் மட்டும் போதாது, நாம் அநேகங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறணும். நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும் போதுதான் தேவ ராஜ்யம் நம் மூலமாக இந்த உலகத்திலே உண்டாகுறதற்கு வாய்ப்பு இருக்கிறது, வழி இருக்குது என்பதை மாத்திரம் மறந்துடாது. என்னை ஆசீர்வதியும் என்பதன் மூலமாக தேவராஜ்யம் வருவதற்கு இடம். ஆனால் நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும் போதுதான் தேவராஜ்யம் பெருகுவதற்கும் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை நீ மறந்துவிடாது. சரியான ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆகவே நாம் எல்லோரும் தேவனை நேசித்து ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்த ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய ஸ்தானாதிபதிகள் என்பதை நாம் மறக்கக்கூடாது. நாம் தேவ ராஜ்யத்தின் தேவாதி தேவனுடைய தூதுவர்கள், ஸ்தானாதிபதிகள் என்பதையும் நாம் மறந்துடக்கூடாது. ஆகவே நம் மூலமாக இந்த தேசத்திலே, இந்த பொல்லாத உலகத்திலே, இந்த அவபக்தி நிறைந்த உலகத்திலே தேவ ராஜ்யம் வர வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். சரி, அது போகட்டும். நாம் நமக்கு மட்டும் ஆசீர்வாதமாக இருந்தால் போதாது, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்பதே இன்றைய என்னுடைய செய்தியின் நோக்கமும் கருத்துமாகும். இதை மனதில் வைத்துக் கொண்டு நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்குள்ளே, தேவ செய்திக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். சரி, இதற்கு உதாரணமாக யோசேப்பு ஒரு நல்ல மாதிரியாக இருக்கிறதை நாம் கவனிக்கக்கூடியதா இருக்கிறது. என்னை கவனிங்க, யோசேப்பு தன் சொந்த குடும்பத்துக்கு மட்டுமல்ல, தன் தகப்பன் வீட்டாருக்கு மட்டுமல்ல, ஒரு தேசத்துக்கே ஆசீர்வாதமாக இருந்திருக்கான். பாருங்க, சரியான ஒரு ஆமே சொல்லுங்க. தன் சொந்த குடும்பத்துக்கு மட்டுமல்ல, தன் தகப்பன் வீட்டாருக்கு மட்டுமல்ல, அந்த ஒரு தேசம், எகிப்து தேசம் முழுவதுக்குமே ஒரு ஆசீர்வாதமாக அவன் மாறியிருக்கான். பாருங்க, அவன் எங்கெல்லாம் இருந்தானோ அங்கே தேவன் அவனை ஆசீர்வதித்திருக்கிறான். அது மட்டுமல்ல, அவன் மூலமாக மற்றவர்களையும் ஆசீர்வதித்திருக்கதை நாம் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. இந்த வாசித்த 39 அதிகாரத்திலே இந்த 5 வசனத்தை பாருங்கள். அவனை தன் வீட்டுக்கும் தன் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணை காரணாக்கினது முதற் கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவர்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது என்று சொல்லி இந்த வேதம் சொல்லுகிற இந்த வசனம் நமக்கு சொல்லும் போது நாம் எப்படியா சிந்திக்கணும், கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு தேவ மனிதனால் இன்னொரு மனிதனுடைய வீடு அவருடைய குடும்பம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படுவதை கவனித்து பாரு. சோ யோசேப்பு அநேகருக்கு ஆசீர்வாதமாக அவர் திகழ்ந்திருக்கிறார். அவர் மூலமாய் எகிப்து தேசத்திலே ஏற்பட இருந்த ஒரு பெரிய பஞ்சத்தில் இருந்து அந்த தேசம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேசத்திலே ஏற்பட இருந்த ஒரு மாபெரும் பஞ்சத்தில், ஒரு கொடிய பஞ்சத்தில் இருந்து அந்த தேசத்தை காப்பாற்ற தேவன் யோசேப்பை ஒரு ஆசீர்வாதமாக பயன்படுத்தினார் என்று நாம் இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அந்த தேசம் முழுவதற்கும் அவன் ஆசீர்வாதமாக மாறியிருக்கிறார். அதுபோல நாமும், நானும் நீயும் கூட அநேகங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். ஒருவேளை யோசேப்பு தனக்காகவே வாழ்ந்து மரித்திருப்பாரா இருந்தால் இங்கனும் நாம் அவரை குறிப்பிடுவது இயலாமல் போயிருக்கும். ஆனால் அவர் வாழ்ந்த வாழ்க்கை நாம் எல்லாருக்கும் ஒரு சவாலாக இருக்குது. பாருங்க, இந்த மனிதர், இந்த யோசேப்பு என்கின்ற ஒரு தேவ மனிதன் வாழ்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை உண்மையாக நீங்க கொஞ்சம் நெருங்கி பார்ப்பீங்களா இருந்தால், கொஞ்சம் ஊடுருவி பார்ப்பீங்களா இருந்தால் நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய சவாலாக இருக்கிறதை மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. ஆகவே இதனாலே சீக்கிரமாக சில காரியங்களை நாம் எப்படி அநேகங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற முடியும் என்பதை இவர் மூலமாக நாம் இதனாலே கொஞ்சம் சீதுக்கு பார்த்து நாம் ஜெபத்தோடு கூட கருந்து செல்வோமாக. சரி, இந்த இரண்டாம் வசனம் சொல்றது படிங்க. இரண்டாம் வசனம் 39:2 படிங்க.
கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி
உள்ளவனான. கொஞ்சம் பொருள், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். நல்லா கவனிங்க தேவசத்தை. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், இது என்னத்தை காட்டு? இதுல இருந்து நாம் என்னத்தை கற்றுக்கொள்கிறோம்? இதுல இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், யோசேப்பு தேவனோடு மிகவும் நெருங்கி வாழ்ந்திருக்கிறார் என்பதை நாம் காணக்கூடியதா இருக்கு. இன்னும் சொல்ல போனால் யோசேப்பு தேவனோடு ஒரு அந்நியோன்யமான ஒரு உறவு, ஒரு நெருக்கமான ஒரு உறவு வாழ்ந்திருக்கிறதை இந்த வசனம் தெளிவாக நமக்கு காட்டுதுபார். ஆகவே யோசேப்பு அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறினதுக்கு ஒரு முக்கியமான காரணம், இந்த தேவ மனிதர் தன் தேவனோடு வைத்திருந்த உன்னதமான ஒரு உருக்கமான ஒரு நெருக்கமான உறவு என்றால் அது மிகையாகாது. சோ தேவனோடு இருக்கிற உறவுதான் மிக 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 முக்கியம். ஆகவே கிறிஸ்தவம் என்பது ஒரு சமயம் அல்ல, ஒரு மதம் அல்ல, கிறிஸ்தவம் என்பது தேவாதி தேவனோடு வைத்திருக்கிற ஒரு மெய்யான உறவு. It is a relationship. It is not a religion. Christianity is not a religion. It is a relationship between the man and God. கிறிஸ்தவம் என்பது ஒரு சமயம் அல்ல, ஒரு ஒரு மதம் அல்ல. கிறிஸ்தவம் என்றால் என்ன? அது தேவாதி தேவனோடு வைத்திருக்கிற ஒரு மெய்யான நெருக்கமான உருக்கமான ஒரு உறவுதான் கிறிஸ்தவம். இதை உண்டாக்கத்தான், இந்த உறவை ஏற்படுத்தத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடந்து வந்தார், இறங்கி வந்தார். He came as a mediator between to man and God. தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவிலே ஒரு மத்தியஸ்தராக, நம்மை தேவனோடு பிதாவோடு இணைக்கிற ஒரு பாலமாக, ஒரு உறவாக தேவ மனிதன் இந்த உலகத்திலே இறங்கி வந்தார் கடந்து வந்தார். ஆகவே ஏதேன் தோட்டத்திலே இழந்து போன மனிதனை, ஏதேன் தோட்டத்திலே இழந்து போன மனித வர்க்கத்தை அல்லது மனித குலத்தை திரும்பவும் தேவன் தன்னோடு சேர்த்துக் கொள்வதற்காக அவர் தீட்டின மாபெரும் திட்டம்தான் தன் சொந்த குமாராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினது மட்டுமல்ல, இதை ஏற்படுத்துவதற்கு தன் சொந்த குமாராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையப்படுவதற்கும் அவமானங்களுக்கும் நிந்தனைகளுக்கும் பழிச்சொல்களுக்கும் பகுதிகளுக்கும் பரிகாசங்களுக்கும் தன் சொந்த குமாரனையே தேவாதி தேவன் பிதாவாகிய தேவன் கையளித்தார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனோடு இருந்த உறவை இழந்துவிட்ட மனிதனுக்கு திரும்பவும் அதை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக தேவன் ஒரு வழி அமைத்தார். அந்த வழிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவேதான் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னையெல்லாம் ஒருவனும் பிதாவிடத்திலே வர முடியாது. சோ இயேசு கிறிஸ்து தான் பரலோகத்துக்கு வழியாக இருக்கிறார், மட்டுமல்ல அவர் தான் பரலோகத்துக்கு வாசலாகவும் இருக்கிறார். ஏற்றுக்கொண்ட ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆகவே கிறிஸ்தவம் என்கின்றது ஒரு உறவு, ஒரு தனிப்பட்ட உறவு. இதை குறித்து நான் இன்னும் அதிகம் சொல்லலாம், ஆனால் இதை போனால் நம்முடைய செய்தி கூட நாம் முழுவதும் போக முடியாமல் போயிடும். ஆகவே யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் என்றால் அதன் அர்த்தம் என்ன? அதன் அர்த்தம் என்ன? யோசேப்பு தேவனோடு நெருங்கி வாழ்ந்திருக்கிறார். இட் வாஸ் ஒண்டர். ஏன் தெரியுமா? இன்றைக்கு இருக்கிற இப்படிப்பட்ட சபை, இப்படிப்பட்ட தேவனால உருவாக்கப்பட்ட சபை என்கின்ற ஒரு அமைப்பு யோசேப்பு வாழ்ந்த காலத்தில் ஒளிப்படையில். இன்றைக்கு நம்முடைய கையில இருக்கிற முழுவதுமான ஒட்டுமொத்தமான வேத சத்தியங்கள் யோசேப்புக்கு இருக்க இல்லை. இன்னைக்கு ஒருவர் சபைக்கு வராவிட்டால், ஐ மீன் ஆராதனைக்கு வராவிட்டால் எடுத்து எத்தனை பேர் விசாரிக்கிறோம், சில சிஸ்டர் பிரதர் ஏன் இன்னைக்கு ஆராதனைக்கு வரல? ஒருவர் சோர்ந்து போய்விட்டால் மற்றவர்கள் உதவி செய்யறதுக்கு உற்சாகப்படுத்துறதுக்கு ஆட்கள் இருக்கு. ஆனால் யோசேப்புடைய காலத்திலோ, யோசேப்பு வாழ்ந்த காலத்திலோ அவருக்கென்று ஒரு சபை இருக்கல, அவருக்கென்று ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இருக்கல, அவருக்கென்று ஆறுதல் சொல்லி அவரை கர்த்தருக்குள்ள உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி உதவி செய்யறதுக்கு ஒரு மனிதன் இல்லை. ஆனாலும் தனி ஒரு மனிதனாக இருந்தாலும் தேவாதி தேவனோடு நெருக்கமாக உருக்கமாக உண்மையாக வாழ்ந்து ஒரு மாபெரும் மனிதனாக மறித்தும் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிற இந்த யோசேப்பு அநேகங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறினதுல ஆச்சரியம் என்ன? கொஞ்சம் யோசிச்சுப்பார், சிந்திச்சுப்பார். என கருணானவர்களே, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். துன்மார்க்கமாக வாழுகிற ஒரு மனிதனோடு தேவன் இருக்க முடியுமா? அலங்கோலமாக வாழுகிற ஒரு மனிதனோடு தேவன் இருக்க முடியுமா? பாவத்தில் புரளுகிற மனிதனோடு தேவ கரம் இருக்க முடியுமா? இஷ்டம் போல மனம் போல ஜீவிக்கிற மக்களோடு தேவ கரம் இருக்க முடியுமா? ஆனால் வேதம் தெளிவாக சொல்றது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். எனக்கு ஆண்டவர் தந்த வெளிப்பாடு என்னவென்றால், அவன் தேவனோடு வாழ்ந்த வாழ்க்கை, அந்த நெருக்கமான வாழ்வு, தேவனோடு அவன் வைத்திருந்த உறவுல ஒரு பழுது ஏற்படல பாருங்க. தேவனோடு அவனுக்கு இருந்த உறவுல ஒரு பாதிப்பு ஏற்படுறதுக்கு இடம் இருக்கல பாருங்க. இதை நான் விவரிக்க சொன்ன நேரம் போகும், ஆனா நான் சுருக்கமாக நான் வேகமாக போறேன், கவனிங்க. யோசேப்போடு தேவன் இருந்தான். அவனுக்கு பிரச்சனைகள் வந்தது, அவனுக்கு கஷ்டங்கள் வந்தது, அவனுக்கு உபத்திரவங்கள் வந்திருக்குது, தனிமைகள் வந்திருக்கிறது. அந்நிய தேசத்துக்குள்ளே பரதேசிய போல போயிருக்கிறான். அந்நிய கலாச்சாரத்தில் இன்றைக்கு நீங்களும் நானும் வாழுகிறது போல எகிப்து தேசம் என்று சொன்னால் இட் இஸ் ஃபுல் ஆஃப் அடல்டரி, பொல்லாத பாவம் நிறைந்த அந்த தேசத்திலே தனியொரு மனிதனாய் தன் தேவாதி தேவனோடு வாழ்ந்து தேவாதி தேவனோடு சஞ்சரித்த இந்த யோசேப்பு அநேகங்களுக்கு ஆச்சரியமாக ஆசீர்வாதமாக மாறினதுல ஆச்சரியம் என்ன பாருங்க, சிந்திப்பா. தன் தேவனோடு இருக்கிற உறவை அவன் கவனமாக பார்த்துக் கொண்டான். என கவனிங்க, தேவனோடு வாழுகிற உறவை, அந்த வாழ்வை உடைக்கத்தான் பிசாசு நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் செய்ய தூண்டுகிறான் பாரு. பாவம் தான் தேவனோடு வாழுகிற வாழ்வை, உறவை என்ன செய்யறது? உடைக்கிறது, பாதிக்கிறது. சோ தேவ பிள்ளைகள் தேவனோடு வாழாதபடி தேவனோடு இருக்கிற உறவிலே பழுது ஏற்படுத்தப்படுகிறது. எதனாலே? பாவத்தினால். நன்றாய் கவனிங்க, யோசேப்பின் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு கட்டம் வந்தது. ஆனாலும் தேவனோடு அவனுக்கு இருந்த உறவில் அவன் பாதிப்பு ஏற்பட, ஒரு பழுது ஏற்பட, ஒரு இடைவெளி ஏற்பட கொஞ்சம் கூட அவன் இடம் கொடுக்கல பாரு. ஆகவே உண்மையாக கிறிஸ்தவம் என்பது தேவனோடு நாம் நெருங்கி வாழுகிற ஒரு வாழ்வு என்பதை மறந்துறான். சரி, இதை இயேசு எப்படியாக சொல்லியிருக்கிறது தெரியுமா? யோவான் 15 அதிகாரத்தை எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. மிக அழகாக தத்ரூபமாக இந்த அதிகாரத்திலே நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை குறித்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். யோவான் 15 அதிகாரத்தில் 1 வசனத்தில் இயேசு சொல்லுகிறாரு, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நானே மெய்யான திராட்சை செடி என்று இயேசு சொல்றபடியால் நான் நம்புகிறேன், ஏற்கனவே பல பொய்யான திராட்சை செடிகள் இருந்திருக்கும். ஆகவேதான் இயேசு இந்த வார்த்தையை பயன்படுத்தினார், நானே மெய்யான திராட்சை செடி. அது மட்டுமா, நானே நல்ல மெய்ப்பன்றான் அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஏற்கனவே வந்த பலர் பொய்யான மெய்ப்பர்களாக இருந்திருக்கிறார். ஆகவேதான் இயேசு அப்படி சொல்ல முடிந்தது, நானே நல்ல மெய்ப்பன், இதை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் ஆடுகளுக்காகத்தான் ஜீவனை கொடுத்தார். ஆவிதான் சொன்னாரு, ஒரு உண்மையான நல்ல சரியான மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிறான்னு சொல்லி சொன்னதோடு மாத்திரமல்ல அதை செய்தும் காட்டிவிட்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதான் நான் சொல்றது, அதிகமாக இயேசு கிறிஸ்து எதையெல்லாம் போதித்தாரோ அதையெல்லாம் அவர் வாழ்ந்தார், எதையெல்லாம் அவர் வாழ்ந்தாரோ அதையெல்லாம் அவர் போதித்தார். அல்லது மற்ற மொழியில் சொல்ல போனால், இதையெல்லாம் அவர் போதித்தாரோ அதையெல்லாம் அவர் சாதித்தாரு, இதையெல்லாம் அவர் சாதித்தாரோ அதையெல்லாம் அவர் போதித்தாரு. இன்னும் ஒரு படி மேலே போய் சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தைக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் இடையிலே ஒரு இடைவெளி வித்தியாசம் இருக்கவே இல்லை. விளங்கின ஒரு ஆமே சொல்லு. ஆகவேதான் மத்தேயு 23 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து இப்படியாய் சொன்னார், அவர்கள் சொல்லுவார்கள், சொல்லியும் செய்யாதிருப்பார்கள். ஆகவே அவர்கள் சொல்லுறபடி செய்யுங்கள், ஆனால் அவர்கள் செய்கையின்படியும் செய்யாதீர்கள். இது எப்படி இருக்கு யோசிப்பார். என்னை போன்ற பல பிரசங்கிமார் அந்த நாட்களிலும் இருந்திருக்கார். இயேசு வந்தபோது, ஐ மீன் மாமிசத்தில் இருந்தபோது அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் சொன்னாரு, அவர்கள் சொல்லுறது சத்தியம், அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆனால் அவர்கள் சொல்றதை செய்யறதில்லை. நீங்கள் அவர்கள் சொல்றதை கேளுங்க, அவர் சொல்றது சத்தியம், ஆனால் அவர்கள் செய்கிறபடி நீங்கள் செய்யாதீங்க. அது அர்த்தம் என்ன, அவர்கள் வாழுறபடி நீங்களும் வாழாதீங்க. Come and follow me. I am your Lord and God and Creator. இறக்கறிமானவர்களே, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்றாரே இயேசு. ஒரு அருமையான வார்த்தை, என்னை கவனிங்க, என்னை கவனிங்க. கிறிஸ்தவம் என்பது ஒரு உறவு. யோசேப்பு தேவனோடு, ஐ மீன் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று வாசிக்கிறோமே, அதன் அர்த்தம் என்ன, அவன் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்திருக்கிறார். ஆகவே இயேசு 15 அதிகாரத்தை சொன்னார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். இப்ப இதுல இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்றோம், என்னை கவனிங்க, செடிக்கும் கொடிக்கும் இருக்கிற நெருக்கத்தை குறித்து நான் சொல்லாமலேயே நீங்க புரிந்து கொள்ளுங்க. செடி கொடி, கொடி எப்போதும் செடியிலே நிலைத்திருந்தால் ஒழிய அதுக்குள்ளே ஜீவன் இருக்காது என்று அதை நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தா தெரியும். ஒரு கொடி செடியிலே நிலைத்திருக்கும் வரைக்கும் தான் அதுக்குள்ள என்ன இருக்கும், ஜீவன் இருக்கும். அது நிலைத்திருக்கும் வரைக்கும் தான் அது என்ன செய்யும், கனி கொடுக்கும். ஆனால் எப்பொழுது அந்த கொடி செடியை விட்டு வெட்டப்படுகிறதோ அதற்கு பிறகு அதுக்குள்ள ஜீவன் இல்லை, அதற்குள்ள அதற்கு பிற்பாடு அது கனி கொடுக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. ஆகவேதான் சொன்னார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னாலே அல்லாமல் உங்களாலே ஒன்றும் செய்யக்கூடாது. What a beautiful. என்னாலே அல்லாமல் உங்களாலே ஒன்றும் செய்யக்கூடாது. ஹலோ, விளங்கினவர் ஆமே சொல்லுங்க. என்னால் இயேசு சொன்னார், என்னாலே அல்லாமல் உங்களாலே ஒன்றும் செய்யக்கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாது. ஆகவே ரகசியம் என்ன, இயேசு கிறிஸ்து என்கிற மெய்யான திராட்சை செடியிலே நீங்களும் நானும் எப்பொழுதும் நிலைத்திருக்கவளாக இருக்கணும். நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லட்டுமா, லிசன், சிந்திங்க. நான் சொல்ற காரியம், நாம் எங்கு நிலைத்திருக்கிறோம் என்பதை வைத்துத்தான் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுற கனிகள். ஹலோ, நாம் எங்கு நிலைத்திருக்கிறோம் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுற கனிகள் காட்டும் பாருங்க. இயேசுவை இயேசுவின் பெயரை சொல்லிக் கொண்டு, இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு, உலகத்திலே அன்பு கூர்ந்து உலக காரியங்களுக்கு தன்னை பலியாகி விட்டவர்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிற கனிகள் அவர்கள் எங்கே நிலைத்திருக்கிறார் என்பதை தெளிவாக நமக்கு காட்டுமே பாருங்க. ஆகவேதான் இயேசு சொன்னார், அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். சோ நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிற கனிகள், நான் எங்கே இருக்கிறேன், எங்கே நிலைத்திருக்கிறேன், என் தொடர்பு எங்கே இருக்கிறது, நான் எங்கே இருக்கிறேன், என் தொடர்பு எங்கே இருக்கிறது என்பதை வெளிப்படையாக காட்டும் என் வாழ்க்கையிலே காணப்படுகிற கனிகள், யோசேப்புடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட கனிகள், அவன் கொடுத்த கனிகள், அவன் தேவாதி தேவனிலே நிலைத்திருக்கிறான், நிலைத்திருந்தான் என்பதையும், அவன் தேவனோடு நெருங்கி வாழ்ந்திருக்கிறான் என்பதையும் நமக்கு தெளிவாக காட்டுறது இல்லையா? இல்லையா? சிந்திச்சு பாருங்க நான் சொல்றேன். சோ யோசேப்பு தேவனோடு நெருங்கி வாழ்ந்திருக்கிறார். இயேசு அதை சொல்லும் போது 15 அதிகாரத்தில், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். சோ நாம் எப்போதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற மெய்யான திராட்சை செடியிலே சொல்லுங்க நிலைத்திருக்க, என்ன நிலைத்திருங்கள், நானும் உங்களை நிலைத்திருப்பேன். ஹலோ, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களிலே நிலைத்திருப்பேன். ஏசு அப்படி நமக்கு சொல்லியிருக்கிறார். ஏசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கும் வரைக்கும் தான் அவர் கேட்ட கனிகளை கொடுக்க முடியும். அவர் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிற காணப்படுகிற கனிகள், நான் எங்கே நிலைத்திருக்கிறேன், என் தொடர்பு எங்கே இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கு அது வெளிப்படையாக இருக்குது. பாருங்க, இன்னொரு காரியம் சொல்றேன் காணி. யோவான் 10 அதிகாரத்தில் இயேசு இப்படியாய் சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன், நீங்கள் ஆடுகள். இப்ப என்ன கவனிங்க, ஆடுகளுக்கும் மேய்ப்பனுக்கும் இருக்கிற உறவை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல வேணும். இந்த நாட்டில் தான் மேய்ப்பனை காண முடியாம இருக்குது, ஆடுகளையும் வெளியில காண முடியாம இருக்கு. நம்ம நாட்டில் இன்னும் பலஸ்தீனா தேசத்தில் போனா ஆடுகளை கூட்டம் கூட்டமாக மேய்க்கிறார். நான் டைரக்டா அங்க போகல, நான் படங்கள்ல பார்த்திருக்கேன், கூட்டம் கூட்டமாக ஆடுகள் போகும். ஆனா மேய்ப்பன் ஆடுகளுக்கு பின்னாக அல்ல, ஆடுகளுக்கு முன்னாக நடந்து போறான். நல்ல மேய்ப்பன், ஹலோ, நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்கு பின்னாக அல்ல, ஆடுகளுக்கு முன்னாக நடந்து போற. அதுக்கு அர்த்தம் என்ன? ஏதாவது ஆடுகளுக்கு நடக்க வேணுமா இருந்தால் என்னை கடந்துதான் நடக்க வேணும். உலகன ஒரு ஆமை சொல்லுங்கிறிஸ்து நமக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற ஒன்றும் அவரை தாண்டி நடக்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. பாருங்க, ஆனால் நாம் அவருக்கு ஆடுகளாக இருக்கும். நாம் மெய்யான ஆடுகளாக இருந்தா தான் அவர் நமக்கு மெய்யான நல்ல மேய்ப்பராக இருக்க முடியும். பாரு, புரிஞ்ச ஒரு ஆமை சொல்லு. சோ என்ன கவனிங்க, மேய்ப்பன் இல்லாம ஆடுகள் வாழ முடியாது. ஏன் தெரியுமா? ஆடுகளுக்கு கட்டாயமாக ஒரு மேய்ப்பன் தேவை. நாய்களுக்கு மேய்ப்பன் தேவையில்லைங்க, புலிகளுக்கு மேய்ப்பன் தேவையில்லை, சிங்கங்களுக்கு மேய்ப்பன் தேவையில்லை, கரடிகளுக்கும் கடிச்சு குதறுகிற கரடிகளுக்கும் மேய்ப்பன் தேவையில்லை, வேகமாக ஓடுகிற மான்களுக்கும் மேய்ப்பன் தேவையில்லை. ஆனா ஆடுகளுக்கு என்ன வேணும்? மேய்ப்பன் வேணும். ஏன் தெரியுமா? மான்கள் தங்களை தப்பித்துக் கொள்வதற்கு வேகமாக ஓடி மறைந்துவிடும், கரடிகளுக்கு கடித்து குதறுகிற வல்லமை இருக்கு, நாய்களும் கடித்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள அவைகளுக்கு தெரியும். ஆனா இந்த ஆடுக்கு பாருங்க, ஆடு இருக்குது, கடிக்கவும் தெரியாது, மட்டுமில்ல தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு, எதிரிகள் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு வேகமாக அட்லீஸ்ட் ஓடவும் தெரியாது. பாருங்க, நீங்களும் நானும் நம்ம நாட்டில் எத்தனை ஆடு பிடிச்சிருப்போம் இல்லையா? யோசிச்சு பாருங்க, ஹலோ, எத்தனை ஆடுகளை பிடிச்சிருப்போம். ஆனா இங்க வந்து நல்ல தோத்திரம், இங்க பிடிக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. நம்ம நாட்டில் எல்லாம் திறந்த வழிதானே இல்லையா? எத்தனை ஆடு பிடிச்சிருக்கோம். ஓடி, ஏன் நான் இதை சொல்றேன்னா, நீங்க ஆடு பிடிச்சவனு சொல்ல நான் வரையில, ஆடுகள் ஓடி பிடிக்க கூடியவை, அவைகளுக்கு வேகமாக ஓடவும் தெரியாது, எதிரி வந்தால் தங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லை. ஆண்டவர் அந்த அந்த ஆடுகளுக்கு இந்த தன்மையை கொடுக்க இல்லை. ஆடு கடிச்சு தன் எதிரிகளிலிருந்து தன்னை பாதுகாக்க, வேகமாக ஓடியும் தன்னை பாதுகாக்கார். ஆகவேதான் ஆடுகளுக்கு என்ன தேவையா இருக்கு? மேய்ப்பன் தேவையா இருக்கு. வேதத்தில் ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொன்னார்? நானே நல்ல மேய்ப்பன், நீங்கள் ஆடுகள். சோ ஆடுகளுக்கு நிச்சயமாக ஒரு மேய்ப்பன் தேவை. இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். சோ மேய்ப்பனுக்கும் ஆடுகளுக்கும் இருக்கிற நெருக்கம் உறவு, இதை நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. எனக்கு அறிமுகம் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்ன, தேவனுக்கும் நமக்கும் ஒரு நெருக்கமான உறவு இருக்கும். இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நான் அடுத்த காரியத்துக்கு போறேன், கவனிங்க. எலியா என்கின்ற ஒரு தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்துல தேவ ஜனங்கள் தேவனை விட்டு அதிகமாக தூரமாய் போய்விட்டார். தேவ ஜனங்கள் தேவனை விட்டு தூரமாக போய்விட்டார்கள். ஆகவே அவர்கள் மறுபடியும் தண்டத்தில் திருப்பிக் கொள்வதற்காக தேவன் எலியா என்கின்ற ஒரு தீர்க்கதரிசி எழுப்பினார், அனுப்பினார். கர்மேல் என்கின்ற பருவத்தில் இன்றைக்கும் அந்த பர்வதம், இன்றைக்கும் அந்த மலை இஸ்ரவேல் தேசத்திலே நாம் பார்க்க போனால் பார்க்க கூடியதாக இருக்குது. பாருங்க, சரித்திரம் சாட்சி சொல்றது தேவ வசனத்துக்கு ஆதாரமாக போகட்டும். என்னை கவனியே, கர்மேல் என்கின்ற பர்வதத்திலே ஒரு அற்புதமான ஒரு காரியம் நடந்தது. பாகால் தீர்க்கதரிசி 450 தீர்க்கதரிசிகள் ஒரு பக்கம், மறுபக்கத்திலே ஒரே ஒரு தேவ மனிதன் எலியா என்கின்ற ஒரு தீர்க்கதரிசி. எலியா சொன்னார், நீங்க கும்பிடுற தெய்வம் உண்மையா, நான் கும்பிடுற தெய்வம் தான் உண்மையா என்பதை நாம் இன்றைக்கு பார்த்துக் கொள்வோம். ஆகவே இதோ இன்றைக்கு அது விளங்கட்டு. அக்னியால பதில் கொடுக்கிற தெய்வமே மெய்யான தெய்வம் என்று அவர் சொன்னார். சரி, காலை இருந்து மத்தியானம் வரைக்கும் அந்த 450 தீர்க்கதரிசிகள் வழக்கம் போல என்று வேத சொல்றது, தங்களை கீறி கிழித்து ரத்தத்தை சிந்தி நன்றாக குதித்து 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 ஆடி 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 பாடி சன்னதம் சொல்றார்களாம். வேற பாகாலே எங்களுக்கு பதில் கொடு, உன்னை வெளிப்படுத்து என்று சொல்லி மத்தியானம் வரைக்கும் சாயங்காலம் வரைக்கும் துள்ளி குதித்து கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு சத்தமும் இல்ல, ஒரு மறு உத்தரவும் இல்ல. அப்பொழுது எலியா சொல்றாரு, கூப்பிடுங்க, உரத்த சத்தமா கூப்பிடுங்க, ஒருவேளை அவன் நித்திரியா இருக்கா தெரியாது, கூப்பிடு கூப்பிடு, எங்கே நீங்க சொல்லுற தெய்வம் உண்மைதானா என்பதை பார்க்கட்டும், கூப்பிடு என்று எல்லா ஜனங்களும் சூழ்ந்திருக்க சவால் விடுறார். கூப்பிட்டார்கள், கத்தினார்கள், கூச்சலிட்டார்கள், ஆனாலும் ஒரு பதிலும் கிடைக்கல. பாருங்க, பிற்பாடு எலியா என்கின்ற தீர்க்கதரிசி வந்தார். வந்து ஆண்டவர் பதினா, ஆண்டவரே நீரே மெய்யான தெய்வம், கர்த்தாவே நீரே மெய்யான தெய்வம், நீர் ஒருவரே ஆண்டவர், நீதான் இவர்களை இஸ்ரவேல் தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ரட்சித்து இந்த தேசத்துக்கு கொண்டு வந்த மெய்யான தெய்வம் என்பதை இவர்கள் காண வேண்டும், இவர்கள் அறிய வேண்டும், ஆகவே என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்று அவன் ஜெபித்த போது அற்புதம் நடந்தது. என்ன, வானத்தில் இருந்து அக்னி இறங்கி அங்கே அந்த வழிபடத்தை சுத்தி ஊற்றப்பட்ட தண்ணீர் எல்லாவற்றையும் நக்கி போட்டு விட்டதுன்னு சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஒரு கொஞ்ச தண்ணி கூட இல்லாமல் வானத்திலிருந்து அக்னி இறங்கி அதை எல்லாவற்றையும் அகற்றி போட்டது. உடனே என்ன நடந்தது, உடனே என்ன கேட்டீங்கன்னா, அற்புதம் அல்ல என்ற கண்களில் என்னுடைய நிதானத்தின்படி அற்புதம் அல்ல அங்க முக்கியம். ஆனா நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான இன்னொரு காரியம் அதுக்கு என்ன இருக்கு தெரியுமா, அந்த அற்புதத்தை கண்டபோது எல்லா ஜனங்களும் ஒப்பற விழுந்து என்ன சொன்னார்கள் தெரியுமா, கத்தரே தெய்வம், கத்தரே தெய்வம். சரியா அந்த ஆமை சொல்லுங்க. என்ன கரிமானவர்களே, அற்புதங்கள், அந்த அற்புதம் எதற்காக, பின்வாங்கி போன ஜனங்களை, தேவனை விட்டு பின்வாங்கி போன ஜனங்களை திரும்பவும் தன்னிடத்திலே சேர்த்துக் கொள்வதற்காக தேவன் அந்த அற்புதத்தை செய்து ஜனங்களை தன் பக்கமாக திருப்பினார். ஆகவே இந்த அற்புதம், இந்த வானத்திலிருந்து அக்னி இறங்குறதுக்கு முன்பாக எலியா ஒரு காரியத்தை செஞ்சிருக்கார். அந்த இடத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. என்ன தெரியுமா, அந்த வானத்திலிருந்து அக்னி இறங்குறதுக்கு முன்பாக அவர் உடைந்து கிடந்த பலிபீடத்தை செப்பனிட்டார் என்று சொல்லப்படும். பலிபீடம் உடைந்து போய் கிடக்கிறது, அது என்னத்தை குறிக்கிறது, தேவ மக்களுக்கும் தேவனுக்கும் இருந்த உறவு உடைந்து போய் கிடக்கிறது, உடைந்து போய் கிடக்கிறது, உடைந்து போய் கிடக்கு, பலிபீடம் உடைந்து போய் கிடக்கு, தேவ மக்கள் தான் ஆனா தேவனோடு இருக்கிற உறவு உடைந்து போய் கிடக்கிறது. தேவ ஜனமே, எலியா முதல் அற்புதத்துக்கு முதல் செய்த வேலை என்ன தெரியுமா, உடைந்து கிடந்த பலிபீடத்தை திரும்பவும் செப்பனிட்டார். பாருங்க, அற்புதம் நடந்தது. இந்த இடத்துல நான் ஒரு காரியத்தை குறிப்பிட விரும்புகிறேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, உனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு இன்றைக்கு எப்படி இருக்கு, இதை நீ சிந்திப்பாயா, இதை நீ சீதுக்கு பார்ப்பாயா. நீ தேவனுடைய பிள்ளை அல்லவா, நீ ஆண்டவர் அறிந்த ஒரு மனிதன் அல்லவா, மனுஷி அல்லவா, மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றவன் அல்ல, பெற்ற நீங்கள் அல்லவா? ஆண்டவர் இயேசுவோட நாமத்தை அறிந்தவர்கள் அல்லவா? இன்றைக்கு உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற தனிப்பட்ட பர்சனல் ரிலேஷன்ஷிப், இன்டிமசின்னு சொல்வார்கள் ஆங்கிலத்தில், தனிப்பட்ட அந்யோன்யம், தனிப்பட்ட உறவு எப்படி இருக்கு? சிந்திக்கப்பா. ஜபிக்கலாம், பாட்டு பாடலாம், ஸ்தோத்திரம் பண்ணலாம், ஊழியம் செய்யலாம், நான் அதையெல்லாம் குறிக்கல. உனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது நான் கேட்கிறேன். நீ கூப்பிடுறாயே, உன் ஜெபத்துக்கு ஏன் பதில் இல்லை? நீ ஏன் எப்பொழுதும் மற்றவனுடைய ஜெபத்தையே சார்ந்திருக்கணும்? அப்படியே நான் தேவன் உனக்கு அந்நியனா? இல்லையே, உனக்கும் அவர் தகப்பனாக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, உனக்கும் தேவனுக்கும் இருக்கிற தனிப்பட்ட உறவு இன்றைக்கு எப்படி இருக்குது? உன் பலிபீடம் உடைந்து போய் கிடக்கிறதா? இன்றைக்கு இந்த தேவ பிரசன்னத்திலே நீ செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பிரதான காரியம் என்னவென்றால், தேவனுக்கும் உனக்கும் இருக்கிற அந்த உறவை, அந்த வழிபடத்தை சீக்கிரமாக நீ செப்பரிட வேண்டும் என்று தேவன் விரும்புறன்னு சொல்லி நான் நம்புறேன். ஹல்லேலூயா. உனக்கு தான் தெரியும், உனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு எப்படி இருக்குதுன்றது உன் மனசாட்சிக்கு தெரியும். ஒருவேளை வெளிப்படி மற்றவங்களுக்கு நான் நடிக்கலாம், மற்றவங்களுக்கு நான் தேவனோடு நெருங்கி இருக்கிறது போல காட்டிக்கொள்ளலாம். இதுக்கெல்லாம் ஒரு போதனை தேவை இல்லையே. நடிப்பதற்கும் இமிட்டேட் பண்றதுக்கும் நமக்கு ஒரு போதனை தேவையில்லை. பொய்யுக்கு ஒரு போதனை தேவையில்லை, உண்மைக்கு தான் போதனை தேவை இருக்குது. பாரு, அசுத்தத்துக்கு ஒரு போதனை தேவையில்லைங்க, ஆனா பரிசுத்தத்துக்கு தான் போதனை தேவை இருக்கு. பாரு, எனக்கு அருமையான தேவ ஜனமே, என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு உனக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது சிந்திக்கப்பார். உனக்காக தன் உயிரை கொடுத்தாரு, உன்னையும் ஒரு மனிதனாக ஒரு மனுஷியாக நினைத்து உனக்காக தன் உயிரை சிலுவையில் கொடுத்தார். நீ பாதாளம் போகக்கூடாது, அந்த நரக அக்னிக்குள்ளே நீ கிடந்து காலா காலமாக வேதனைப்படக்கூடாது என்பதற்காக இந்த உலகத்திலே அடிமையின் ரூபம் எடுத்து இறங்கி வந்து இத்தனை பாடுகளை உனக்காக பட்டு தன் நின்னுயிரை சிலுவையிலே தந்து தன் இரத்தத்தையெல்லாம் சிந்தினாரே, உன்னை வாழ வைப்பதற்காக, உன்னோடு உறவாடுவதற்காக, உன்னோடு வாழ்வதற்காக, உனக்குள்ள தங்கி இருப்பதற்காக, உன்னோடு நடப்பதற்காக. ஆனா நீயோ இன்றைக்கு தேவனோடு எப்படி இருந்து கொண்டிருக்கிறாய்? எத்தனை பிரசங்களை கேட்டாயிற்று, எத்தனை வார்த்தைகளை கேட்டாயிற்று, ஆனாலும் 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 இன்னும் பதிபீடம் செப்பனிடப்படாமல் இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவ கோபம் நமக்குள்ளே வராதபடி நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று தேவன் விரும்புறன்னு சொல்ல நம்புறேன். மாய்மாலங்களை ஆண்டவர் கண்டிக்கிறார், மாய்மாலங்களை தேவன் வெறுக்கிறார். உள்ளொரு வாழ்வு, வெளியொரு வாழ்வு, தேவ பார்வையில ஒரு வாழ்வு, மனித பார்வையில இன்னொரு வாழ்வு. இதுவரைக்கும் எதுவரைக்கும் நான் குந்தி குந்தி நடக்க போறோம்? கர்மேல் என்கிற பர்வதத்திலே அற்புதத்தை செய்யறதுக்கு முதல் தன் சொந்த ஜனத்தை பார்த்து எளியா கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? எதுவரைக்கும் நீங்க குந்தி குந்தி நடக்க போறீங்க? யாருங்க குந்தி குந்தி நடப்பான்? கால்களிலே இயலாதவர்கள், there's a defect, ஆவிதம் குந்தி குந்தி நடக்கிறோம். நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நொண்டிகள் போல காணப்படுகிறோம் தேவ பார்வையில். செஞ்சுப்பார், சீதூக்கிப்பார். லிசன், லிசன், லிசன். இன்றைக்கு உனக்கும் தேவனுக்கும் இருக்கிற தனிப்பட்ட உறவு எப்படி இருக்கிறது? நீ நினைக்காத, என் வைஃப் ஆண்டவோடு நெருங்கி இருக்கிறாங்க, அவன் நாம் பரலோகம் போயிருவேன்னு சொல்லி. ஒருவேளை வைஃப் நினைக்க கூடாது, என் புருஷன் ஆண்டவோடு நெருங்கி இருக்கிறாரு, அதை வச்சு நாம் போயிடலாம் சொல்லி. நோ நோ, இது நோவாவின் காலம் அல்ல, இது இயேசுவின் காலம் என்பதை நீ மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன் சிஸ்டர் இன்னைக்கு ஜெபிக்கல? அவர் ஜெபிக்கிறார். ஏன் நீங்க ஒழுங்கா ஆராதனைக்கு வர இல்ல? அவர் வருகிறார், அவர் வரத்தான் போறார். ஹல்லேலூயா, சந்தேகமே இல்லை. நீ தனிப்பட்ட விதத்தில் உன் உறவு, தேவனோடு உனக்கு இருக்கிற உறவு எப்படி இருக்கு சந்திச்சுப்பா. உன்னை தேடுற ஒரு உள்ளம் இருக்கப்பா, எப்பொழுதும் உன் நினைவாகவே, எப்பொழுதும் உன் நினைவாகவே இருக்கிற ஒரே ஒருவர், நீ அறிந்திருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் என்பதை மறந்துறாரு. என் மனைவி எப்போதும் என்னை நினைக்க முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள். என் பிள்ளைகள் எப்பொழுதும் என் நினைவாக இருக்க முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள். ஆனால் இந்த சின்ன இந்த சிறிய மனிதனாகிய என்னையும் உன்னையும் எப்பொழுதும் இணைத்துக் கொண்டிருக்கிற ஒரே ஒருவர், நீயும் நானும் ஆராதிக்கிற அறிந்திருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்தான் ஒருவர் தான் என்பதை மறந்துடாத மறந்துடாத மறந்துடாத. இன்றைக்கு உனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு எப்படி இருக்கு? யோசிச்சுப்பா, சிந்திச்சுப்பா. தொடர்ந்து என் மனதில் உணர்ற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். தொடர்ந்து சில காரியங்களை ஆண்டவர் ஒடிச்சதோடு பேசிட்டே இருக்கிறார். பிரசங்கப்படத்தில் மட்டுமல்ல, நீங்கள் வேதம் வாசிக்கும் போதும் பற்பல சூழ்நிலைகளாலும் தொடர்ந்து சில காரியங்களை ஆண்டவர் உங்களை சிலரோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். தேவ சத்தத்தை நிராகரிக்காது, தேவ சத்தத்தை நிராகரிக்காது. தேவன் உன்னோடு பேசுற காரியத்தை இலகுவாக எடுக்க. தேவன் நம்மை நினைக்கிறதுக்கு நாம் எம்மாத்திரம். வேத சொல்றது அவர் நம்மை மண்ணென்று நினைவு கூறுவார். சீக்கிரமாக கடந்து போறது நம்முடைய வாழ்க்கை, வேகமாக கடந்து போறது வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை, அதுக்கும் சீக்கிரமாக போகிறது வேகமாக போகிறது. வாழ்க்கை குறித்து பெருமை பாராட்ட, உனக்கும் எனக்கும் இருக்கிறத வைத்து நான் பெருமை பாராட்டக்கூடாது. எனக்கு அருமையானவர்களே, தேவனோடு ஆண்டவர் இயேசுவோடு உனக்கு இருக்கிற உறவை சரிப்படுத்து சீர்படுத்து சரிப்படுத்து சீர்படுத்து. திரும்ப திரும்ப நான் சொல்றேன், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். உன்னோடும் என்னோடும் இயேசு இருக்கிறாரா? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்பதுக்கு அவருடைய ஜீவியம் சாட்சியாக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில காணப்பட்ட கனிகள் சாட்சியாக இருக்கிறது. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில காணப்படுற கனிகள், நம்முடைய நடத்தைகள், ஓ நம்முடைய கிரியைகள், நம்முடைய செய்கைகள், நம்முடைய போக்குகள், நம்முடைய வரத்துகள், ஆண்டவர் இயேசுவோடு நீயும் நானும் வாழ்கிறோம் என்பதை இந்த பொல்லாத உலகத்துக்கு பறைசாட்டுகிறதா? அல்லது 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 பலிபீடம் உடைந்து போய் கிடக்கிறதா? ஆண்டவரோடு நீ எப்படி உறவாடுற? தேவனோடு பதினைந்து நிமிடம் இருபது நிமிடத்திலே இன்றைக்கும் நாம் காலம் கழிக்கிறது எவ்வளவு காலம்? ரட்சிக்கப்பட்டு வருடங்கள் ஆகுது. ஒரு தடவை கூட தேவன் நமக்கு கொடுத்த வேத வார்த்தைகளை, வேத புத்தகத்தை ஒரு தடவை கூட வாசித்து முடிக்காத எத்தனை பேர்? உலகத்தின் காரியங்களை அறிய ஆவலாக இருக்கிறோம், உலகத்தின் காரியங்களை செய்யவும் செயல்படுத்தவும் தீர்வு தீவிரப்படுகிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை படிக்கவும் ஆராயவும் அதை சிந்திக்கவும் சீர்தூக்கி பார்க்கவும் அதை தியானிக்கவும் நமக்கு விருப்பம் இல்லையே, எப்படி தேவனோடு நமக்கு இருக்கிற உறவு சரிப்பட போகுது? எப்பொழுது நாம் சரிப்படுத்த போகிறோம்? எப்பொழுது வழிபடத்தை செப்பனிட போகிறோம்? ஒரே ஒரு வாழ், ஒரே ஒரு வாழ், சீக்கிரமாய் போ. உனக்கும் ஆண்டவருக்கும் உறவு எப்படி இருக்கு? பாவங்களில் இழைத்திருக்காயா? எப்படி தேவனோடு நீ நெருங்கி வாழ முடியும்? பாவம் தேவனோடு இருக்கிற உறவை உடைத்து போடுகிறது. அதிலே ஏதன் என்கின்ற தோட்டத்தில் தேவன் ஆதாமையும் ஏவாளையும் கொண்டே வைத்தார். ஆனால் அவர்கள் தேவனோடு உறவாடினார்கள், தேவனோடு நடந்தார்கள், தேவ சத்தத்தை கேட்டார்கள் என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோமே வாசிக்கிறோமே. இதை பார்த்து ஏதன் தோட்டத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த பிசாசுக்கு இது பிடிக்க இல்லை. என்ன தெரியுமா? தேவன் ஒரு மனிதன், ஒரு மனுஷியோ ஒரு மனிதனோ தேவனோடு நெருங்கி நடக்கிறதை பிசாசுக்கு பிடிக்காது. பாருங்க, என கவனிங்க. ஒருவேளை நீங்க ஊழியம் செஞ்சுட்டு போங்க, ஆண்டவருக்கு அந்த நாலு காசு கொடுத்துட்டு போங்க, அதையெல்லாம் பிசாசுக்கு முக்கியம் இல்லை. ஆனா யார் யாரெல்லாம் தேவனோடு நெருங்கி நடக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் தேவனோடு நெருங்கி அந்நியோன்யமாக உறவாடுகிறார்களோ, இதை பிசாசுக்கு பார்க்க சகிக்க முடியாது. எப்படியாவது தேவனுக்கும் அந்த குறிப்பிட்ட நபர்களுக்கும் இருக்கிற அந்த அந்நியோன்ய உறவை, அந்த நெருக்கத்தை உடைப்பதற்கு பிசாசு பல விதங்களிலே பல காரியங்களை கையாளுகிறா. பாருங்க, அதுல ஒரு காரியம்தான், ஏதன் என்கிற தோட்டத்திலே பசிக்க கூடாது என்று தேவன் கட்டளை கொடுத்த அந்த பழத்தை ஏவாளும் ஆதாமும் புசித்தார்கள், பாவத்திலே விழுந்தார்கள், தேவனோடு இருக்கிற உறவு உடைந்தது என்று சொல்லி. உன்னதமான தேவனோடு இருக்கிற உறவாக அல்லது ஒரு நேர பழமா, உன்னதமான தேவனோடு இருக்கிற உறவா அல்லது ஒரு கொஞ்ச நேரத்து மாமிச இச்சைகளா, எது முக்கியம், எது தேவை? சிந்திக்கப்பார், சீதூக்கிப்பார், நில்லு, கொஞ்சம் நிதானித்துப்பார், நில்லு, நான் சொல்றதை கொஞ்சம் சீதூக்கிப்பார். ஒரு கொஞ்சம் நேர அற்ப சொற்ப காரியங்களுக்காக, ஒரு கொஞ்ச நேர அற்ப சொற்ப மாமிச இச்சைகளுக்காக பாவத்தில் விழுந்து புரண்டு தேவாதி தேவனோடு இருக்கிற மகத்துவமான உறவை உடைத்து போட்டுவிட்டும் இன்றைக்கும் நச்சாட்சி உள்ளவர்களாய், மெய் மனசாட்சி உள்ளவர்களாக நடந்து கொண்டிருக்கிறவர்கள் அல்லது நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய எத்தனை பேர் சிந்தித்துப்பார். ஒருவேளை மனிதர்களுக்கு நாம் நடித்துட்டு போகலாம், மாய்மாலம் பண்ணிட்டு போகலாம், அந்தகோ தேவாதி தேவனுக்கு நீயும் நானும் எப்படி நடிக்க முடியும்? பாவம் தேவனோடு இருக்கிற உறவை உடைக்கிறது பாருங்க, பாவம் தேவனோடு இருக்கிற அந்யோன்யத்தை நெருக்கத்தை உடைக்கிறது. பிசாசு எப்படியாவது உனக்குள்ள இருக்கிற பலவீனங்களை பல நாட்களாக பார்த்து 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 எங்கேயும் பலவீனம் இருக்குது என்பதை கண்டுகொண்டு அப்படிப்பட்ட பலவீனங்களை பாவித்து பாவத்துல தள்ளி தேவனோடு இருக்கிற உன்னதமான உறவை உடைக்கிறதுக்கு பார்த்துட்டிருக்கிறான். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. அவைதான் வேதம் எழுதுறாரு, நம்முடைய எதிராளியாகிய பிசாசு யாரை விழுங்கலாம், இன்னைக்கு யாரை பாவத்தில் தள்ளலாம், யூதாசை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கிறோம் இல்லையா? பிசாசு அவன் இருதயத்தை தூண்டினான் என்று எழுதப்பட்டிருக்கு. வேதம் வாசிக்கிறவர்களுக்கு நான் சொல்றது புரியும். அவன் காட்டிக் கொண்டிருக்கிறதுக்கு முதல் 30 வெள்ளி காசுக்காக, ஒரு குறிப்பிட்ட தொகை பணத்துக்காக ஆண்டவர் இயேசுவை காட்டிக் கொடுப்பதற்கு பிசாசு அவன் இருதயத்தை தூண்டினான். அதற்கு பின்பாடி எழுந்தான், விரைந்தான், போனான். ஆண்டவர் இயேசுவை முத்தத்தினாலே காட்டிக் கொடுத்தான். காட்டிக் கொடுத்த இன்றைக்கும் அநேகருடைய உள்ளங்களை, உணர்வுகளை, இருதயங்களை பிசாசு தூண்டுகிறான். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய தூண்டுகிறான். பாவங்களை செய்ய வைத்து தேவனோடு இருக்கிற அருமையான பெருமையான உறவை உடைத்து பிசாசு பல்லளித்து சிரித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் இன்றைக்கு பல விசுவாசிகளுக்கு இந்த உண்மை தெரியாமல் புரியாமல் அப்படியே இருக்கிறது. அந்த பரிதாபம் பாரு. கருமையான தேவ ஜனமே, உனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு எப்படி என்று? பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? பாவத்தில் பிறந்து கொண்டிருக்கிறாயா? யாக்கிறது திரும்ப திரும்ப உன் தேவனுடைய கரத்துக்களை உன்னை ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு, அர்ப்பணி. நீ செய்கிற பாவங்களுக்கு ஏதோ ஒரு சில சாட்டு போக்குகளை சொல்லி 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 உன் மனசாட்சிய மடம் கிடைக்காது. நான் சொல்றேன் கேளு, உனக்கு தான் சொல்றேன், இன்னும் கொஞ்ச நாள் போக உன்னோட மனசாட்சி உன்னோடு பேசுகிற சத்தத்தை போராட்டத்தை நீ இழந்து விடுவாய். அதற்கு பிற்பாடு நீ செய்கிறது பாவம் என்றே தெரியாமல் பச்சைத்தண்ணி போல குடித்துட்டே இருப்பாய். முடிவு பரிதாபமாக, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் புடரியை கடினப்படுத்துறோம், சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் என்று வேதம் எச்சரிக்கிறார். தன் இன்னுயிரையும் தந்து தன் கடைசி துளி ரத்தத்தையும் உனக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே சிந்தி
இவ்வளவாய் அவர் உன்னிலும் என்னிலும் அன்பு கொண்டு இருக்க, இந்த உலகத்தின் அற்ப சொற்ப காரியங்களுக்கும் பாவங்களுக்கும் உன்னை இரையாக்கி விட்டு, தேவன் அடிக்கடி உன்னோடு பேசிக் கொண்டிருக்க சத்தத்தையும் நீ நிராகரித்து விட்டு, நீ வாழ நினைப்பது எங்கனும் எப்படி எப்படி பிசாசு உன்னை வாழ வைக்க மாட்டார், உன்னை கொல்லுவான் அழிப்பான் கெடுப்பான் என்று இயேசு வெளிப்படையாக சொல்லி வைத்திருக்க. ஆனால் உன்னை வாழ வைக்கிறது தேவாதி தேவன் ஒருவர் தான் என்பதை மறந்து விடாதே. ஹல்லேலூயா. செஞ்சதுப்பா, உனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு இன்றைக்கு எப்படி? நீ கூப்பிடும் போது தேவன் பதில் கொடுக்கிறாரா? எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீ தேவனை ஆராதிக்கும் போது தேவ பிரசன்னத்தை உள்ளத்தில் நீ உணர்கிறாயா? உணர்கிறாயா? நீ வேதத்தை வாசிக்கும் போது தேவன் உன்னோடு பேசுகிறாரா? செல்லுதுப்பா, செல்லுதுப்பா. உள்ளமும் இருதயமும் உலக காரியங்களாலே நிறைந்து போய் கிடக்கிறது. உள்ளம் நம்முடைய இருதயம் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த உலகத்தின் காரியங்களை சுத்தி 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 சுத்தியே வட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது. அதுவே நம்முடைய மனசாட்சி சாட்சி சொல்லுகிறது, நாம் இந்த உலகத்துக்கு இன்னும் பிரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஒன்று, தேவனுக்காக வாழணும், அல்லது போனால் இந்த உலகத்துக்காக. ரெண்டையும் நாம் ஒரே நேரத்தில் சேவிக்க முடியாது என்று இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாகவே சொல்லியிருக்கிறார். விசுவாசி ஆமே சொல்லும். ஆண்டவர் இயேசு நாம் ஒவ்வொருவரையும் நேசித்தபடியால் தான் சிலுவையிலே தன் உயிரையும் எனக்காக உனக்காக கொடுத்தார். இவரோடு நீ சரியாக உறவாடாம நீ யாரோடு உறவாட போற? நித்தியத்தில் போய் யாரோடு நீ உன் நித்தியத்தை செலவழிக்க போற? இந்த உலகத்தில் நீ வாழுகிற வாழ்க்கை தான் உன் நித்தியத்தை நிர்ணயிக்க போறது என்பதை மறந்துடாது. இந்த உலகத்தில் நீ வாழுகிற வாழ்க்கை தான் உன் முடிவை நிர்ணயிக்க போறது என்பதை மறந்து விடாது. இன்னைக்கு சில பேருக்கு பாதாளம் பரலோகம் என்றால் பாட்டிக்கதை போல தோணுது. நீயும் நானும் ஒருவேளை நகைக்கலாம் சிரிக்கலாம், அதனால தேவனுடைய வார்த்தை அபத்தமாக போயிடுவான். யோசிப்பார். நீயும் நானும் தேவ வசனத்தை நம்பாமல் விட்டாலும் தேவ வசனம் பொய்யாக போகுமா? நோ 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 நோ. இன்னொரு காரியம் சொல்ற கேளுங்க. ஒருவேளை ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு அரசியல் யாப் இருக்கு, கன்ஸ்டிடியூஷன். ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு அரசியல் யாப் இருக்கு. அந்த யாப்பின் அடிப்படையில் தான் அந்த தேசத்தை அவர்கள் இயக்கிறார். ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு சட்டத்திட்டம் இருக்குது, யாப் இருக்குது. அது போல தேவராஜ்யத்துக்கும் ஒரு சட்டத்திட்டம் இருக்கத்தான் செய்யுது. என்ன கவனிங்க, தேச சட்டத்திட்டங்கள் தேசத்தின் யாப்புகள் காலத்துக்கு காலம் பார்லிமெண்ட்டிலே மாற்றிக்கொண்டதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஒன்று, எத்தனை ஆண்டுகள் போனாலும் எத்தனை காலங்கள் போனாலும் எத்தனை யுகங்கள் கழிந்தாலும் எத்தனை வருஷங்கள் கழிந்தாலும் தேவன் நமக்கு கொடுத்த இந்த தேவ ராஜ்யத்தின் சட்ட திட்டமாக இந்த வேத வார்த்தைகளோ ஒரு காலம் மாறவே மாறாது. ஹல்லேலூயா. அதை அடிக்கடி சொல்வது உண்டு. நாம் தேவனுடைய வார்த்தையை மாற்ற முடியாது, ஆனால் தேவனுடைய வார்த்தை நம்மை மாற்ற முடியும். We cannot change the word of God. Let the word can change our life. நீயும் நானும் தேவ வார்த்தையை மாற்ற முடியாது, அபத்தமாக்கவும் முடியாது, ஆனால் தேவ வார்த்தை நம்மை மாற்ற வல்லமை உள்ளது. அது மட்டுமல்ல, தேவ வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளது என்று 19 சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. மறித்து போய் கிடக்கிற ஒரு மனிதனுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளது தேவனுடைய வசனம். அது நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது என்று வேதம் சொல்றது. என்ன கருமையான தேவ ஜனமே, சிந்தித்து பார், சிந்தித்து பார். உனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு எப்படி சிந்தி, அதை சீர்திக்கு பார், சரிப்படுத்து, பலிபீடத்தை சரிப்படுத்து. பொய்யான வாழ்க்கை வாழாது, உலகத்தை நேசித்து ஆண்டவர் இயேசுவுக்கு இரண்டாவது இடம் கொடுக்காதே. உடைய வாழ்க்கையில முதலிடமும் முன்னுரிமையும் நீ ஆராதிக்கிற, நீ அன்பு கூறுகிற, நீ ஏற்றுக்கொண்ட உனக்காக மறித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு உடைய உள்ளத்துல உன் இதயத்துல முதலிடம் இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே. உன் ஆத்மாவை அழிவுக்கு நீக்கி, உன் ஆத்மாவை உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி காக்க வல்ல ஒரே ஒருவர் ஆண்டவராய் செல்வங்களும் பட்டங்களும் செல்வாக்குகளும் உன் ஆஸ்தியும் அந்தஸ்தும் நீ பெரிதாக நினைக்கிற எந்த காரியங்களும் நீ இந்த உலகத்தில் பெரிதாக மதிக்கிற எந்த காரியங்களும் உன் பிராணனை உன் ஆத்மாவை என் ஆத்மாவை அழிவுக்கு நித்திய அழிவுக்கு பாதாளத்துக்கு விலகி காக்கவே காக்காது என்று சத்தியத்தை ஆண்டவருக்கு முன்பாக நான் எல்லாருக்கும் சொல்றேன். பாரு, இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் ஆண்டவர் ஒருவர் தான் உன்னையும் என்னையும் நித்திய அழிவிலிருந்து பாதாளத்திலிருந்து பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். யார் முக்கியம், எது முக்கியம்? நீ யாரிடத்தில் அதிகமாக அன்பு கூறுகிறாய்? உடைய வாழ்க்கையில் நீ எதுக்கு முதலிடம் கொடுக்கிறாய்? எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறாய்? சிந்தித்துப்பா. தேர் வாஸ் எ யங் மேன், பேர் குறிப்பிடப்படாத ஒரு வாலிபன். மத்திய 19 மதியத்தில் நாம் பார்க்கிறோமே, வேக வேகமாக வந்தான் ஆண்டவர் இயேசுடத்திலே. வேக வேகமாக வந்தான். அவனுக்கு நித்தியத்தை குறித்த நிச்சயம் இருந்தது. அவனுக்கு பரலோக வாழ்வை குறித்த விசுவாசம் இருந்திருக்குது. அதை குறித்த சத்தியங்களை அவன் ஏற்கனவே அறிந்திருந்திருக்கிறான். அவன் சன்மார்க்க ஜீவியம் வாழ்ந்திருக்கிறான். நம்மிடத்திலே காணப்படாத பல நல்ல செயல்கள் கூட அவனிடத்திலே காணப்படுது. இதை குறித்து பேச நமக்கு இப்ப சமயம் இல்லை. ஆனா சொல்ல வர காரியம் என்ன, அவன் வந்து ஆண்டவர் இயேசுவிடத்திலே வந்து கேட்டானே ஒரு கேள்வி. பாருங்க என்ன கேள்வி கேட்டார். நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள வேண்டும், அதற்கு என்ன செய்யணும் சொல்லுங்க. சரியான கேள்வியை கேட்டாருங்க. அது மட்டுமில்ல, சரியான நபரிடத்தில் வந்து கேட்டிருக்க. நமக்கும் எந்த கேள்வியை யாகத்தில் கேட்கணும், எப்படி கேட்கணும் என்ற ஒரு ஞானத்தை ஆண்டவர் தந்த ஆண்டவருக்கு சோத்திரம். தட் இஸ் விஸ்டம். என்ன கவனி, சரியான கேள்வியை கேட்டா சரியான நபரிடத்தில் வந்து. ஏன், இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் என்றென்றைக்கும் வாழுவான் என்கின்ற சொன்ன ஒரே ஒருவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரம். அது அவிடத்தில் வந்து கேட்டான், ஆண்டவரே நான் மரிச்சா பிறகு நித்திய ஜீவனை, நித்திய வாழ்வை, முடிவில்லாத வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன், அதுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீ கேள்விப்படவில்லையா, கற்பனைகளை நீ கைக்கொள். என்ன கற்பனை? உன் தாயை தகப்பனை கணவன் கொலை செய்யாது, பொய் சொல்லாது, களவெடுக்காது, சோ அண்ட் சோ, அது உங்களுக்கு தெரியும். அப்ப அவன் சொல்றான், நல்லா கவனிங்க, அவன் சொல்றான், ஆண்டவரே என் சிறு வயது முதல் இதையெல்லாம் நான் கை கொண்டு வரேன். நல்லா கவனிங்க, அவன் சொன்னது உண்மை. அவன் அப்படி பொய் சொல்லியிருந்தா ஆண்டவன் அவன் சொல்லி, நீ சொல்றது பொய், எனக்கு ரீல் விடா. ஹலோ, நீ பொய் சொல்றான். ஆனால் அவன் சொன்னதை ஆண்டவர் மறுக்கிறது. அவன் சொல்றான், இது இதையெல்லாம் நான் சிறு வயது முதல் கை கொண்டு வரேன். தாய் தகப்பனை கனம் பண்ணுகிறேன். இன்றைக்கு எத்தனை ரட்சிக்கப்பட்டிருக்கோம் சொல்ற எத்தனை பேர் தங்கள் தாய் தகப்பனை கனம் பண்ணாம இருக்கா சிந்திப்பாங்க. அவன் பொய் சொல்லி சொல்றது ஆண்டவர் மறுக்கல. ஆனா ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் எத்தனை பேர் எத்தனை விதமான விதமான பச்சை பொய்களும் சிவப்பு பொய்களும் சொல்லுகிறார்களே. ஹலோ, சிந்திச்சு பாரு. ஆண்டவர் மறுக்கல. ஆனால் என்னை போன்றவங்க, நீ உண்மையான ஒரு தேவ மனுஷன் தாண்டாப்பா தட்டி கொடுத்திருக்கோம். ஆனா ஆண்டவர் இயேசு கண்கள் ஊடுருவி பார்க்கிற கண்கள் இல்லையா, ஊடுருவி பார்க்கிற கண்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் இயேசுவை உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை மகிமையை விவரிக்கிற வேதம் சொல்கிறது, அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல இருக்குதான் பாரு. அது ஊடுருவி பார்க்கிற கண்கள், பூமி எங்கு சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய ஏழு கண்கள் என்று வெளிப்படுத்தும் விஷயத்தில் நாம் பார்க்கிறோம். எனக்கு அறிவா நேரம் போடுறது கவனிங்க. ஆண்டவர் இயேசு சொன்னா, நீ சொல்றது சரிதான், ஆனாலும் உள்ளத்தில் ஒரு குறைவு இருக்கப்பா. நீ நித்தியத்தில் பிரவேசிக்க போறியா? உனக்கு முடிவில்லாத வாழ்க்கை வேணுமா? நீ பரலோகத்தில் ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற பாக்கியத்தை பெறப்போகிறாயா? நல்லது, இன்னும் உடத்தில் ஒரு குறைவு இருக்கு. நான் நினைக்கிறேன் வாலிபன் அதிர்ந்திருப்பான். என்னப்பா ஆண்டவர் நீங்க என்ன சொல்றீங்க? எஸ், இத சொன்னதான் பல பேருக்கு தலை சுத்துவாரு. என்ன சொன்னார் ஆண்டவர்? உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று விட்டு போடு. என்ன கவனிங்க, என்னோட விசுவாசத்தின்படி இதோட இயேசு நிறுத்தியிருந்தா ஒருபோல அவன் செஞ்சிருப்பான். ஏன்னா இதெல்லாம் நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. என்ன தெரியுமா, உனக்கு உண்டானது எல்லாத்தையும் விட்டு போடு என்று சொல்லியிருந்தால் அவன் செஞ்சிருக்கலாம். ஆனா அடுத்த ஒரு காலத்து என்ன சொன்னா தெரியுமா, உனக்கு உண்டானது எல்லாத்தையும் விட்டு வச்சிருக்காத, என்ன செய்ய தரித்திரருக்கு கொடு. ஹலோ, என்ன பாரு, ஆமே சொல்லுங்களேன். அவன் நீங்க எல்லாம் தேவ பிள்ளைங்க தோத்திரம். தரித்திரருக்கு 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 கொடு, அப்பொழுது நீ தேவராட்சியத்தில் பரவேசிப்பாய். ஆமே சொல்லு. ஏன் தெரியுமா? நம்முடைய உள்ளம் இந்த பூமியிலேயே தங்கியிருக்கபடியால் பூமிக்குரியதையே சுத்தி வட்டம் விட்டுக் கொண்டிருக்குது. பாருங்க, அவதான் இயேசு மறக்க முடியாத ஒரு வார்த்தையை சொன்னாரு, உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்களுடைய இருதயம் இருக்கு. பாருங்க, இன்னைக்கு அநேகர் கீழே பார்த்து பார்த்து நடக்கிறாங்க, அதான் கண் கூடாகி போகுது. கீழே பார்த்து கூட்டம் கூட்டனுக்கு வழிகாட்ட முடியுமோ? ரெண்டு பேரும் பள்ளத்தில் விழுந்துடுவார்கள் இல்லையா? கீழே பார்த்து 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 பல விசுவாசம் பழகிட்டாங்க. சில பேர் 18 வயசு நிமிட முடியாத கூலியாகவும் மாறிவிட்டார். இனிமேல் அவர்கள் இயேசு நாமத்தில் இனிமேல் சொல்ல வேண்டிய ஐம் சாரி. என்ன கவனி, என்ன கவனி, ஒரு குண்டானதை விட்டு தரித்திர கூடு. உனக்கு சொல்றேன், அவரை சொல்லாம சொன்ன பார்ப்பா, நீ வரைக்கல, நீ இந்த சொத்தோட வரல. கேளுங்க, நீ பிறக்கல, இந்த பணத்தை எல்லாம் நீ சம்பாரிச்சுட்டு வரல, நான் தான் உனக்கு உயிர் கொடுத்து வச்சிருக்கேன். நீ வாழ்ந்தது என்னால. ஐ ஆம் த லோர்ட் யுவர் கிரியேட்டர். உனக்கு நாட்களை கொடுத்து, வருஷத்தை கொடுத்து, நீ செல்வத்தையும் பணத்தையும் சம்பாதிக்கிறதுக்கு உன் சர்வத்துல பலத்தையும் ஞானத்தையும் கொடுத்து உன்னை வச்சிருக்கிறது நான் தானவா? ஆனால் நீ என்னை விட, உனக்கு ஜீவனாக இருக்கிற என்னை விட, அல்லது இன்னும் ஒரு படி போய், உனக்கு ஜீவனை தருவதற்கு என் ஜீவனையும் கொடுக்க போற என்னை விட நீ இந்த பணத்தையும் பொருளையும் நேசிக்கிறாயே, எப்படி நீ மறித்த பிற்பாடு என்னோடு கூட வரலோகத்தில் வந்து இருக்க முடியும்? பாரு, இருக்க முடியும் பாரு. எப்படி அப்பா இருக்க போற, எப்படி இருக்க போற? இதுகளுக்கு சொன்னா நீ சொல்லு, நீங்க சொல்லிட்டே இருங்க, நீங்க சொல்லுங்க, நீ சொல்ற சரிதான். ஆண்டவர் இந்த உள்ளத்தை மாத்தட்டும். நான் சொல்றேன் கேளு, நீயாக மாறும் வரைக்கும் ஆண்டு ஒண்ணு மாத்தவே மாட்டேன். நம்பதான் நம்பு, நம்பதான் நான் என்ன செய்ய, ஆத்மாவுக்கு நீ தான் போறோம். அவன் வேக வேகமாக வந்தான், சுகமாக போயிட்டான். பாருங்க, நான் சொல்லி அரவாச்சு விட்டுறேன் இல்லையா, வித்து வச்சிருந்து சொல்லிதான் அவன் வித்து வச்சிருந்திருப்பான். ஆனா கொடு என்ன, அங்கதான் அவனுக்கு உதச்சிட்டு பாரு. இது கொடுக்கறதான் பல பேருக்கு குறைந்தது. காய் பாரு, இந்த போருக்கு நிமிந்து இருக்குது, ஆனா இந்த போருக்கு வரும்போது அவன் புறச்சனையே வருது பாரு. ஆனா சேம் கைதான், ஒரே கைதான் பாரு. நமக்கு இப்படி இப்படியே பழகிட்டு பாருங்க, இப்படி கொடுக்கறது கொஞ்சம் பைத்தி வீக்கணும் பாருங்க. அதை நான் சொல்றேன், என்ன கவனிங்க, உங்க பிள்ளைகளுக்கு, என் பிள்ளைகளுக்கும் வச்சுக்கணும், சிறு வயதுல இருந்தே அவனுக்கு கொடுக்கிறதுக்கு பயிற்சி கொடுக்கணும் பாருங்க. அல்லேலூயா. நீங்க ஏதோ உங்க பிள்ளைகளுக்கு பயிற்சி வைக்கிறீங்களோ அதே அவர்கள் முதிர் வயதிலும் கைவிடாது இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுது. பாருங்க, பிள்ளையாண்டான் நடக்க வேண்டிய விதத்தில் அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை அவன் கைவிடாது இருப்பான். சரி, என்ன ஆமை சொல்லுங்க. வீட்டுல அம்மா அப்பா பொய் சொல்றாங்க, கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளை என்ன செய்யுது, அதுவும் பிஹேவ் பண்ணு, அதே மாதிரி அதுவும் பொய் சொல்லுது. எப்படி திருத்துறது? பொய் சொன்னா அது சொல்லாம, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா, சே அது வெளிப்படையா சொல்ல, அது பிள்ளைய அம்மா அப்பா ஆச்சுதே, அது வெளிப்படையா சொல்ல, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா, சேச்சிட்டு காக்கிறதுக்கு ஒரு வேலை தெரியாம இருக்கலாம், பார்த்து தெரியாம இருக்கா, அம்மா அப்பா உங்களை பத்தி எனக்கு தெரியாதா, ஹலோ, நீங்க புத்தி சொல்லுவீங்க, அவன் கேட்க மாட்டான் ரைட். வீட்டுல அம்மா அப்பாவும் சண்டை, ஹலோ பாச, இதை மாத்திரம் சொல்லாதீங்க, என்ன செய்யறது, அம்மா அப்பா சண்டை, வீட்டுல பேசுற வார்த்தைகளை பார்த்தா பயங்கரமாக இருக்குது. பிள்ளை உள்ள இருந்து கேட்டுட்டே இருக்கிறான், கேட்டுட்டே இருக்க, அம்மா அப்பா என்ன செய்யறாங்க, என்ன வார்த்தை பேசுறாங்க, கோபம் வந்தா எப்படி பிஹேவ் பண்றாங்க, உள்ள பாத்துட்டே இருக்கிறார். அது என்ன செய்யுது, கொஞ்ச நாள் போல அதே மாதிரி பிஹேவ் பண்ணுது பாருங்க. இப்படி செய்யாது, எனக்கு தெரியாத, நீங்க எப்படி இருக்கிறீங்க வீட்டுல, இது உங்க பிள்ளை ஆயிடுது, நான் உங்க பிள்ளை ஆயிடுது, நீங்க செய்யாத ஒன்றை ஏன் அப்படி செய்யணும் சொல்றீங்க பாரு, முதல்ல நீங்க செய்யுங்க, அதுக்கப்புறம் நான் பாரு. இட்ஸ் நாட் அ டிராமா. வாழ்க்கை என்கிறது ஒரு நாடகம் இல்லை. டைமுக்கு டைம் சில காரியங்களை மாத்திரம் அதுவும் பிள்ளைகளை திருத்த முடியும். நீங்க நடந்து பாருங்க, உங்க பிள்ளைகளை சொல்லுங்க, நான் சிந்திப்பான். அவதில் சில பெற்றோர் அம்மா அம்மா பிள்ளைகளை கண்டிச்சாலும் பிள்ளைகள் திறந்து, அது நான் வாழ்ற சூழ்நிலை அது வேற, நான் வாழ்ற தேசம் அடுத்த, எப்படி இருந்தாலும் தேவன் தேவனாகவே இருக்கிறான். அவர் குடுக்கிறதுக்கு சிறு வயதிலிருந்து பிள்ளைகளுக்கு பயிற்சி, அதை நான் சொல்றது இந்த ஒவ்வொரு கை வரைக்கல, அட்லீஸ்ட் ஒரு 10 cents ஆகுது பிள்ளைகளுக்கு கொடுங்க. நானும் அதை கை கொடுத்துக்கு வாய்ப்போட நானும் அதை சேர்த்து ட்ரை பண்றேன். பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்தே ஆண்டவருக்கு கொடுக்கிறதுக்கு பயிற்சி கொடுங்க, ட்ரெயினிங், ட்ரெயினிங். என்ன சொல்றீங்க பாஸ்? நானே கொடுக்கறது இல்ல, எப்படி எங்க பிள்ளை கொடுக்கறது? எனக்கு தெரியும் நீங்க எல்லாரும் கொடுக்கிறோம். அவர் நாம் ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. We have to train our children. Give. Because your God is a great giver. நீயும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிற நீயும் நானும் கொடுக்கிறவளாக இருக்க. We have to reveal our God through our life. பாருங்க, நம்முடைய ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில நாம் வெளிப்படுத்தாவிட்டால் அது ஒரு செத்து போன ஒரு கிறிஸ்தவம் என்று சொல்றோம். பாருங்க, that was a couple. ஒரு பாயிண்ட் நான் முடிக்கிறோம். என்ன கவனிங்க, அப்போஸ்தலர் ஐந்தாம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னா, அபார் அனனியா சப்பிரா என்கிற ஒரு கப்பல், அவங்க பிள்ளை இருந்தா தெரியாது, அதை குறிக்க வேதம் குறிக்கல. கப்பல் ஏன்னா அவன் சேர்க்கிற, அதுக்காக தான் சொன்னு சார் எழுப்புதல் வந்தாயிட்டு. சபையில் இருந்த எல்லாரும் தங்களுக்கு உண்டான காணி ஆட்சி எல்லாவற்றையும் வித்து, சொத்துக்களை வித்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார். நாட் இன் த ஹெட் பட் இன் த ஃபீட். That is heaven. போட் என்ன கவனிங்க, எல்லாத்தையும் வித்து அப்போஸ்தலர் பாதத்தில் கொண்டு வைத்தாங்களா? இதை பார்த்து கொண்டு இருந்தாங்க ஒரு கப்பல். என்ன சொல்லிச்சாங்க, எல்லாரும் செய்யறாங்க, நாமளும் செய்யாவிட்டா பீத்தர் ஏதாவது நம்மளை பத்தி நெச்சிருவாரோ. அல்ல யாக்கோபும் நமக்கு ஊழியம் தராமல் விட்டுருவார்களோ, நம்ம பத்தி மற்றவங்க என்ன நினைப்பார்களோ. ரெண்டு பேரும் யோசிச்சாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபா போனாங்க, வேக வேகமா போறாங்க. எங்க போறாங்க? தங்களுக்கு உண்டான இலத்தை விற்கிறதுக்கு போறாங்க. ஹலோ, விற்கிறதுக்கு போறாங்க, நல்ல காரியம். சரி, வித்துட்டு என்ன செஞ்சாங்க, ஹாஃப் கறிதான் அரவாசிய வெட்டி அந்த பணத்துல அரவாசிய தங்கிடம் அடியில வச்சுட்டு மிகுதி அரவாசிய கொண்டு போய் அப்போஸ்தலர் பாதத்துல வைத்தார். பீட்டர் பார்த்திருந்த, ஹலோ ஐயா தான் முதல் வந்தார், குடும்ப தலைவன் ஆயிட்டு. ஏற்கனவே அவங்க ஏற்கனவே வெல் பிளான், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் பிளான் பண்ணியாச்சு. வித்து போட்டு அரவாசியை கொடுத்து அரவாசியை வச்சிருவோம். நமக்கு எதிர்காலம் வேண்டும் இல்லையா? நாம அது செய்யணும், இது செய்யணும், ஊர்ல போகணும், கார் வாங்கணும், பிள்ளைகளுக்கு செய்யணும், அது செய்யணும், நகை வாங்கணும், நல்ல என்ன கோட்டு வாங்கணும், நல்ல பஞ்சாபி வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், இதெல்லாம் சொல்லியா வச்சிரு, அரவாசியை வச்சிரு, நமக்கு தேவை இருக்கட்டும். அரவாசியை கொண்டு ஆண்டு பாத்திர வைப்போம், ஆண்டு கொடுப்போம். சரி, ரெண்டு பேரும் கதைக்கு பேசி ஐயா முதல் போனார் சேர்ச்சிக்கு. அங்க போய் அப்போ சில பாதத்துல அரவாசி வச்சாச்சு, எவ்வளவு சொல்லல வச்சாச்சு, எல்லாம் ஒரு அரவத்தாக விட்டு வித்துருக்கலாம், அது வச்சாச்சு. பேதர் பார்த்தாரு, கேட்டாரு, அனனியாவே சொல்லு, நிலத்தை இவ்வளவுக்கு தானே வித்தார் கேளுங்க. அவர் சொல்றாரு, எஸ், எனக்கு குருப்பம் இது ஒரு டிராமாவாக மாத்தி இந்த சேர்ச்சல் இருக்கேன். போட அனுப்பார், நல்ல நடிகர்கள் தேவை, வாழ்க்கையில நடிக்கிறவர்கள் அல்ல, ராமாவில் நடிக்கிறவர்கள் தேவை. ஹலோ, நேற்று ஒருவர் என்ன கோல் பண்ண இந்தியாவில் இருந்து, எனக்கு ஆளே தெரியாது, அவர் இன்டர்நெட்ல பார்த்தாரு. அவர் சொல்றாரு, பாஸ்டர் இவங்களோட அட்ரஸ் டெலிவரி நம்பர் இன்டர்நெட்ல பார்த்தேன், நான் உங்களுக்கு கால் பண்றேன். என்னன்னு கேட்டேன், என் பேரு கோவிந்தராஜன், நான் முந்தி சிவாஜி கணேசனுக்கும் எம்ஜிஆருக்கும் சினிமாவில் படிக்கிறதுக்கு டயலாக் எல்லாம் எழுதி கொடுத்தாரு. என்ன பேச்சு, என்ன சொல்றது, ஆக்ட் பண்றதுக்கு என்ன பேசுற வசனங்கள், கதை இல்ல வசனங்கள் எழுதி கொடுத்தவராம். சோத்திரம், இப்ப நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இப்ப நான் ஊழியம் செய்யறேன், நான் இப்ப மலேசியா சிங்கப்பூருக்கு எல்லாம் போய் வந்து ஊழியம் செஞ்சிருக்கேன், நான் யூரோப்புக்கு வர விரும்புறேன், எனக்கு ஏதாவது வழி செய்யணும். அவர் ஒரு நடிகர் என்று சொல்லுவார், நான் புறப்பான் என்ன கவனிங்க, அவர் நடிகர் இருந்து ரட்சிக்கப்பட்ட ஆண்டு ஒரு நாமத்துக்கு மயமுண்டார். சோ இப்ப என்ன கவனிங்க, வந்தார் ஆறு அனன்யா, இவ்வளவு தான் வித்தார், எஸ். பேதர் சொன்னார், தேவனுடைய ஆவிக்கு விரோதமாக பொய் சொல்ல நீ துணிந்தது என்ன? இவ்வளவுதான், செத்து போன்ற ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஒன் த ஸ்பாட் பத்தொன்று விழுந்து செத்து போன சவ எல்லாம் இருக்குது. ஒருவர் ஒருவளை ஒருவர் ஒருவர் பார்த்து முழுசி இருப்பார், ஆனா வாய் திறந்து ஒண்ணு பேசினதாக எழுதப்படுது. இது போக மூன்று மணி ஆஃப்டர் த்ரீ அவர்ஸ் மிஸ் அனனியா வாரா, He was entering the church, standing before the apostle.
Peter kekra sollu ilathai ivlavu thana vittai. Yes, தேவனுடைய ஆவிக்கு விரோதமாக போய் சொல்ல நீங்கள் இருவரும் ஒருமனப்பட்டது என்ன? இதுல என்ன கவனிக்கிறோம்? பாவம் செய்யறதுக்கு கணவன் மனைவி ஒருமனப்பட்டிருக்காங்க பாருங்க. ஹலோ, தேவனுடைய ஆவிக்கு விரோதமாக பாவம் செய்யறதுக்கு போய் சொல்றதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? அவ்வளவுதான், தப்பண்டு விழுந்து செத்து போன. இதுல இருக்க இன்னும் ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? அனனியா விழுந்து செத்தாயிட்டு மூன்று மனுத்தியாலமாகியும் செய்தி மனைவிக்கு போகல. பாருங்க எப்படி இருக்கு. ஹலோ ஹலோ, புரியுதா? சேச்ச எப்படி இருந்து கவனி, சேச்ச எப்படி கவனிங்க. இந்த நாளில் அப்படியே தான் நடந்தா. அடுத்த கதை இல்ல, பாஸ்டர் அவுட்டு பாருங்க. தோத்திரம் சேச்சே அசோ கொண்டுட்டாங்க. இவங்க என்ன ரட்சிக்கிறாங்களா கொள்றாங்களா? தாத்திரம் பட்டக்க சொல்லுது, எல்லோருக்கும் பயம் உண்டாயிட்டு ஆனாலும் சபம் வளர்ந்துருக்குது பாருங்க. ஹல்லேலூயா, விளங்கினார் ராமேஸ்வரன். மீண்டும் மனுஜலம் ஆயிட்டு செய்திக்கு மனைவிக்கு போகலன்னா யோசிச்சு பாருங்க. சேஜ் எப்படி இருந்திருக்கு, என்ன எவ்வளவு குவாலிட்டியாக சபை இருந்திருக்கு பாருங்க. இன்றைக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துட்டா மூன்று மனுஜலம், மூணு நிமிஷத்துக்குள்ள புஷ்ண்டு போகுதே பாருங்க. செய்தி தோத்திரம் அல்லேலூயா, நற்காரியங்கள் போகாது. ஹலோ, வேக வேகமாக போகுது, தவண்டு போகாது, வேகமாக ஓடி போகுது. மின்னஞ்சல் உலகத்துல பாருங்க, அவங்க என்ன செய்தார்கள்? வித்ததை கொடுக்கையில வித்து அருவா செய்தார்கள், தேக்கி வைத்தார்கள். அந்த வாலிபன் அவர் வித்து போட்டு வித்திருக்கலாம், சொன்னார். ஏன் தெரியுமா? அவருடைய இருதயம் அவன் செல்வத்தில் இருந்திருக்கு, அவருடைய உள்ளம் அதை சுத்தித்தான் இருந்திருக்கு. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், கொடு, வித்து போட்டு கொடு, உன் நீ பரலோகத்திலே அநேக பலனை பெறுவாய்ப்பா, என்னோட கூட என்றென்றைக்கு வாழ்வாய். உனக்கு முடிவில்லாத வாழ்க்கை வேணுமா? உனக்கு நித்திய ஜீவன் வேணுமா? பரலோகத்தில் என்னோடு வாழ்கிற பாக்கியம் வேணுமா? நான் சொல்றதை கேளு. இந்த உலக ஆஸ்தியும் அந்தஸ்தும் படிப்பும் பட்டமும் பணமும் எதுவும் உன்னை பாதுகாக்காதப்பா, நான் தான் உனக்கு ஜீவன் என்பதை அறிந்து புரிஞ்சா ராமே சொன்ன. நாம் எங்க நிற்கிறோம்? யோசேப்பு, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு சரியாக இருக்கும் புரிஞ்சா ராமே சொன்னா சொல்லுங்க. அடுத்த காரியத்துக்கு நான் சீக்கிரமாக போறேன். 39 அதிகாரம் படிங்க, 39 அதிகாரம் 9 வசனத்தை படிங்க. 39:9,
இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான்.
இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு பாவத்துக்கு உன்னோடு உடன்பட்டு அதுக்கப்புறம் சொன்னார், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வதே முடியும். Listen, he was a mighty man of God. எனக்கு ரொம்ப பிடிக்கும் யோசிப்பு. இதுல காரியம் என்ன தெரியுமா? He was a young man. Very handsome. I look very smart. நான் அப்படி சொல்ல பைபிள் சொல்ல பாருங்க. இந்த ஆறாம் வசனத்தை கீழ்ப்பதிய பாருங்க. யோசேப்பு அழகான ரூபமும் சொல்லுங்க சௌந்தரிய முகமும் உள்ளவனா இருந்திருக்க. He was very handsome. Look very smart. கவனி, இப்படிப்பட்ட ஒரு வாலிபனுக்கு வந்ததே ஒரு பெரிய சோதனை பாருங்க. வாலிப பிராயத்தில் அநேகருக்கு வருகிற ஒரு பொல்லாத சோதனை யோசேப்புக்கும் வந்திருக்குது. இதுக்கு அநேகர் என்ன சொல்லுகிறார்கள், சொல்லி சமாளிக்கிறார்கள் என்ன? நாங்கள் வாழுகிற தேசம் அப்படியாக இருக்குது பாருங்க, ஆகவேதான் நாங்கள் இப்படி கொஞ்சம் 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 கொஞ்சம். யோசேப்பு
இந்த காரியத்து இந்த காரியங்கள் இந்த பாவங்கள் மலிந்து கிடந்த எகிப்தில வாழ்ந்திருக்கிறாரு, இன்னொரு தேசத்தில் வாழ்ந்திருக்கிறாரு, அந்நிய தேசத்தில் வாழ்ந்திருக்கிறாரு, சொல்லாத பாவம் நிறைந்த சமுதாயத்தில் வாழ்ந்திருக்கிறார். சொல்ல போனால் உன்னை போன்ற என்னை போன்ற ஒரு நிலையிலே அவர் இருந்திருந்தாலும் உனக்கும் எனக்கும் இருக்கிற இந்த சபை என்கின்ற ஆண்டவோடு அவர் அமைப்பு ஒரு போதகர் ஒரு ஊழியக்காரன் இல்லாது இருந்து இல்லாது போனாலும் தனி ஒரு மனிதனாய் தனி ஒரு மனிதனுக்காய் தன் தேவனுக்காய் பரிசுத்தத்துக்காய் வைராக்கியம் பாராட்டி தன்னை பாருங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம பாவத்தில் உணர்ந்துட்டு சாட்டுறது, நான் என்ன செய்யறது, சூழ்நிலை சரியில்லை விழுந்துட்டேன், நான் என்ன செய்யறது, நான் இல்ல அவர் தான் விழுந்துட்டேன், என்ன செய்யறது, என்னுடைய பலவீனம், இந்த பாவத்தை நான் விழுந்துட்டேன். இதெல்லாம் என்ன, நாம் சொல்லுகிற நொண்டி சாட்டு போக்குற இப்படியான நினைவுகள் நமக்குள்ள இருக்கும் வரைக்கும் இப்படிப்பட்ட பாவங்களின் மேலே உனக்கு வெற்றி இருக்காது என்பதை ஒத்துக்கொள். முதலாவது ஒத்துக்கொள், ஓப்பன் யுவர் ஹார்ட் அண்ட் நீ டவுன் பிஃபோர் தி லார்ட், லார்ட் ஐ ஆம் எ சின்னர், என்னுடைய இதயத்தில் இப்படிப்பட்ட பாவ எண்ணங்கள் இருக்கப்பா, இப்படிப்பட்ட பொல்லாத துர்ச்சிந்தனைகள் இருக்கிறது. நீதிமதிகள் சொல்றது துர்ச்சிந்தனைகள் உள்ளவன் ஆக்கினைக்கு உள்ளாக்கப்படுவான் என்று வேதம் சொல்றது. ஒருவனுடைய நீதிபதி சொல்றது அவருடைய சிந்தனைகள் எப்படி இருக்குதோ அவனும் அப்படியே இருக்கிறார். அதுதான் நான் சொல்றது, நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை செய்கிறீங்க. ஹலோ, நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை செய்கிறீங்க, எதை நினைக்கிறீங்களோ அதை பேசுறீங்க. இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும், வாய் ஹார்ட்ல ஹார்ட் இருதயத்துக்கு வாய் வாயாயிருக்கு, சரீரத்துக்கு சரீரம்னு சொல்லும்போது நம்முடைய எல்லாத்தையும் இயக்குது பாருங்க. இத இங்க இருந்தா எல்லாம் வருது, உள்ள போறது உண்டு நம்மை தீட்டுப்படுத்தாது, உள்ள இருந்து வெளியில வருதா நம்மை தீட்டுப்படுத்த முடியும். ஆண்டவரே சொல்லியிருக்காரு, போட்டு கவனிங்க, இவ்வளவு பெரிய பொல்லாங்குக்கு உன்னோடு நான் உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக கவனிங்க, ஒருவேளை உங்களை இன்னொருவர் பாவம் செய்ய தூண்டிக்கொண்டு இருந்தாலும் நீ உடன்படாது, நீ உடன்படாத, நீ உடன்படாத, நீ உடன்படாத, நீ உடன்படாத. பாவத்துக்கு ஒருமனப்பட்ட அனனியா சப்பிராலை குறித்து வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. ஆனால் இங்க யோசிப்பு, அழகான ஒரு வாலிபன், அவனுக்கு பக்கத்தில் அப்பாவும் இல்ல, அம்மாவும் இல்ல, அண்ணமாரும் இல்ல, சபையும் இல்ல, சக விசுவாசிகளும் இல்ல, ஒருவரும் இல்ல, ஹி வாஸ் டோட்டலி அலோன், தன்னந்தனியே இருக்கிறான். பாவம் செய்யறதுக்கு சகல சூழ்நிலைகளும் அவனுக்கு ஓகே. நீங்களும் நானும் பாவத்தில் விழுந்து சொல்ற சாட்டு போக்களை சொல்றதுக்கு யோசேப்புக்கு அநேக இடங்கள் இருந்தது பாருங்க. நான் என்ன செய்ய, தனி இருந்துட்டேன், அணி தேசத்தில் இருந்தேன், அடிக்கடி இப்படி இப்படி விழுந்துட்டேன், அதனால தான் அப்படி சொல்ல கவனி கவனி. அதான் சொன்ன பாருங்க, தேவ மனுஷன் என்ன தெரியுமா, என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்யறேன், புருஷனுக்கு விரோதமாக அல்ல, என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்யறது எப்படி, பரிசுத்தத்துக்காக வைராக்கியக்கார பாட்டி நாம் பாருங்க. இன்னைக்கு எத்தனை தேவ பிள்ளைகள், எத்தனை விசுவாசிகள் நாம் பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் பாராட்டம் பாரு. நம்முடைய கைகள் சுத்தமா இருக்க உனக்கு தெரியும், மனைவிக்கு மறைக்கலாம், புருஷனுக்கு மறைக்கலாம், என்னை போல ஊழியர்களுக்கும் மறைக்கலாம், சரி பரவாயில்ல, உன் தேவனுக்கு எப்படியே பண்ணி மறைக்கப்பா, நியாய தீர்ப்பு நாடுல சிந்திச்சுப்பார், யோசிச்சுப்பார். என் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யறது எப்படி, யோசேப்பில் காணப்படுற இரண்டாவது முக்கியமான ஒரு அம்சம் என்ன தெரியுமா, அவன் அநேகங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுக்கு காரணம், இரண்டாவது காரணம் என்ன தெரியுமா, அவனுக்குள்ளே இருந்த தெய்வ பயம் தான். ஹலோ, நான் சொல்றதை கவனிக்க, அவனுக்குள்ளே இருந்த தேவ பயம் தான் பாவம் செய்யாதபடி அவனை பாதுகாத்தது. நான் சொல்றேன் கேளுங்க, பரிசுத்த வாழ்க்கைக்கு அடித்தளம் தேவனுக்கு பயப்படுற பயம் தான் பாரு. தேவனுக்கு பயப்படுற ஒரு மனுஷன் இப்படிப்பட்ட பொல்லாத பாவங்களுக்கு தன்னை விலக்கி காத்துக் கொள்வார். யோசேப்புக்குள்ள இருந்த தேவ பயம்
அம்மா இல்லத்தா பக்கத்துல, அப்பாவும் இல்லத்தான் பக்கத்துல, சௌரங்களும் இல்லத்தான், நமக்கு தெரிந்த ஒருவரும் இல்லத்தான். ஆனாலும் ஒருவரும் இல்லாவிட்டாலும் என்னை காண்கிற, என்னை பார்க்கிற ஒரு தேவன் உண்டு என்பதை அவன் அறிந்திருந்தபடியால், தேவனுக்கு பயந்தபடியால், அந்த பொல்லாத பாவத்துக்கு அவன் உடன்படாதபடி அதை விட்டு ஓடினான் சொல்லிதாப்ப. எனக்கு அருமையான தேவ விசுவாசியே, பாவத்துக்கு நீ உடன்படுகிறாயா, அல்லது அப்படிப்பட்ட நபர்களை விட்டு நீ ஓடுகிறாயா? அப்படிப்பட்ட பாவத்துக்கு உன்னை தூண்டுகிற நபர்களோடு உனக்கு ஏது தொடர்பு? எனக்கு பல வார்த்தைகளை சொல்லலாம், பட் இட் இஸ் நாட் த வில் ஆஃப் காட் என்று வெளிப்படையாக சொல்றேன். பார், உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை நீ இழந்து கொண்டு நீ எதைத்தான் நீ சாதிக்க போறாய்? நீ சொல்லுகிற சாட்டுப்போக்கள் எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் செல்லுபடியாக போகுது? லிசன். யோசேப்புக்குள்ள இருந்த தேவ பயம் அவனை பாவம் செய்யாதபடி பாதுகாத்தான். என்ன கவனிங்க, பரிசுத்த வாழ்க்கைக்கு, பரிசுத்த ஜீவியத்துக்கு, பரிசுத்த வாழ்வுக்கு அடித்தளம் தேவனுக்கு பயப்படுற பயம்தான். பாரு, எனக்கு அறிமான தேவ விசுவாசியே, நான் சொல்றேன் கேளுங்க. நம்ம ஆண்டவர் நம்புற எல்லாருக்குள்ளும் தேவ பயம் இருக்குன்னு நான் நம்புறேன். ஆனாலும் நமக்குள்ளே தேவ பயம் பெருகணும். பாருங்க, பெருகணும், வளரும். பாருங்கிலிருந்து வெளியில வந்தார். வந்து முதல் செய்த வேலை என்ன தெரியுமா? தேவாதி தேவனுக்கு பலி செலுத்தினார். வேற சொல்றது, அந்த பலியை அவர் முகந்தார் சொல்லப்படுது. அந்த முகந்தார் என்றதுக்கு அடுத்த பாத்தீங்கன்னா, நோவாவோட தேவன் உடன்படிக்கை, அதை முகந்தார் ஃபீமேல் கவனன், அதுக்கு பிற்பாடு என்ன செய்தார்? உடன்படிக்கை செய்தார். தேவனுக்கு பயப்படுற பயம் தேவனுக்கு உகர்த்த வாசனை. சரி, இப்ப என்ன கவனிங்க, நான் சீக்கிரம் போறேன். ஆண்டவருக்கு பயப்படுற பயம் என்ன என்னன்னு நினைக்கிறீங்க? திருப்பிங்க, என்ன நீதிமொழிகளும் பிரசங்கி புஸ்தகமும் தேவனுக்கு பயப்படுற பயத்தை, தெய்வ பயத்தை, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை குறித்து மிக அதிகமாக போதிக்கிற புத்தகங்களாக காணப்படுது. சீக்கிரமாக நாம் படிப்போமே. நீதிமொழிகள் வாசி 16:6. எல்லாரும் கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்ன, தெய்வ பயம் என்ன? 16:6 நீதிமொழிகள் வாசி.
கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும், கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள்.
கவனிங்க, கர்த்தருக்கு பயப்படுறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். அப்படியே வச்சுக்கொண்டு அதே நீதிமொழிகள் புஸ்தகம் 8:13 படி, 8:13.
தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம்.
சரி, போதும், என்ன கவனிங்க, இப்ப கவனிங்க, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? தேவனுக்கு பயப்படுற பயம் என்னங்க? பாவத்தை விட்டு விலகுறது, தீமையை விட்டு விலகிறது, துன்மார்க்கத்தை விட்டு விலகி ஓடுகிறது. இதைத்தான் நாம் யோசிப்பிட வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். அவன் பாவத்தை விட்டு, துன்மார்க்க இடத்தை விட்டு, துன்மார்க்கமான உறவை விட்டு என்ன செய்திருக்கான்? ஓடி இருக்கிறான், விலகி இருக்கிறான், தன்னை காத்து கொண்டிருக்கான் சொல்லி நாம் பார்க்கிறோம். நீதிமொழி சொல்றது, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், காத்துக்கொள், காத்துக்கொள். அருமையா பாட்டாரு, உன் இருதயத்தை காத்துக்கொள். இன்னொருவர் உன் இருதயத்தை காத்துக்கொள்ள முடியாது, உன் இருதயத்தை நீதானப்பா காத்துக்கொள்ளும். விளங்கினர் ஆமி சொல்லு. சோ, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். பொல்லாத சிந்தனைகள், பொல்லாத இப்படிப்பட்ட பாவங்களுக்குரிய பொல்லாத சிந்தனைகள் உன் இதயத்தில் வேறுபடுறதுக்கு இடம் கொடுக்காத. அதுக்கு இடம் கொடுப்பா ஒரு நாளைக்கு அது கனி கொடுக்கும். பாவத்தில் விழுகிறதுக்குரிய நிலைமைகளை உனக்கு உருவாக்கி கொடுக்கும். அப்படிப்பட்ட பொல்லாத நினைவுகளுக்கு உன் இதயத்தில் இடம் கொடுக்க அப்பா அவ்வப்போது அவைகளை எதிர்த்து நிலுங்க, பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்க. அப்பொழுது அவன் ஓடி போவான். இது அந்நிய தேசமாக இருக்கலாம், அலங்கோலமான காரியங்கள் நடக்கலாம், அவலட்சணமான காரியங்கள் நடக்கலாம். ஆனாலும் இந்த தேசத்திலும் நீயும் யோசேப்பை போல ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும் என்கிற சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். பாரு, வழங்கினார் ஆமே சொன்ன. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நான் சொல்றத சிந்தி. தேவ பயம் யோசேப்பின் வாழ்க்கையில, தேவ பயம் இருந்தபடியால் அவன் பாவத்துக்கு விலகி ஓடி இருக்கிறத நாம் பார்க்கிறோம். என்ன கவனிங்க, சீக்கிரமா பாருங்க. 14:26 ப்ரோபஸ் நீதிமொழிக்கு 14:26 படி. 14:26
கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு.
கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு.
அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும்.
நல்லா கவனிங்க, பெற்றோர் கவனிங்க. அவன் பிள்ளைகளுக்கும் என்ன கிடைக்குமா? அடைக்கலம் கிடைக்கும். தகப்பன்மார், தாய்மார், நீங்கள் தேவனுக்கு பயந்தால், தேவனுக்கு பயந்து வாழ்ந்தால், உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் சந்ததிக்கும் தேவன் அடைக்கலம் கொடுக்க ஒரு வல்லவராக. நீயும் நானும் தாறுமாறாக வாழ்ந்து கொண்டு நம் பிள்ளைகள் நல்லாக இருக்கணும் என்று எதிர்பார்க்கிறதை எப்படி சிந்திச்சு பாரு. தேவ வழிகளை நாம் மாற்றக்கூடாது. இன்னொரு வசனம் படிங்க, 3:7, நீதிமொழிகள் 3:7, சீக்கிரம் 3:7.
நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே,
உன்னை ஞானி என்று எண்ணாதே,
கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு.
நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்ட காரியம் என்ன? உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? வாட் இஸ் தி மீனிங் பை தட்? எவர்களெல்லாம் தங்களை குறித்து மேன்மையாக எண்ணிக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் தேவ பயம் இல்லை. உன்னை ஞானி என்று எண்ணாது, உன்னை ஞானி என்று எண்ணாது, கர்த்தருக்கு பயந்து உன்னை காத்துக்கும். நம்மை குறித்து ஒரு சரியான ஃபிகர் நம் ஒரு நாளைக்கு அந்த பாவம் நம்மை குறித்து ஒரு சரியான ஃபிகர் நமக்குள்ள இருக்கு. டோன்ட் திங்க் அபவுட் தட். உன்னை குறித்து அதிகமாக யோசிக்காது. நீ ஏதோ மற்றவனு பார்க்க, நான் மற்றவனு பார்க்க விசேஷமானவன் நினைக்க கூடாது. உன்னிடத்திலும் விடுத்த சில திறமைகள் இருக்கலாம், சில கிருபைகள் இருக்கலாம், அழைப்பு இருக்கலாம், அபிஷேகம் இருக்கலாம். இவை அனைத்தும் நீ தேவனிடத்தில் பெற்றுக் கொண்டது என்பதை மறந்துடா. நீ வாழ்ந்து கொண்டிருக்க இந்த நல்ல வாழ்வு தேவன் உனக்கு அருளின ஈவு என்பதை மறந்துடாத. இதை விட்டு நீ உன்னை வாழிற வாழ்க்கையை உன்னை குறித்து நீ மிஞ்சி எண்ணிக்கொண்டு நீ பிரபலமானவன் அல்லது நீ மற்றவனும் பார்க்க விசேஷமானவன் நீ மற்றவனும் பார்க்க அதிக கிருபை பெற்றவன் என்றெல்லாம் நீ நினைத்துக் கொண்டு இருக்கிறது தேவ பார்வையில சரியானது அல்ல. அது தேவ பார்வையில முரணானது. தேவனுக்கு பயந்தவர்கள் இப்படியெல்லாம் நினைத்து தங்களை குறித்து மிஞ்சி எண்ணிக்கொண்டிருக்கவே மாட்டார். உன்னை ஞானி என்று எண்ணாதே, உன்னை குறித்து மிஞ்சி எண்ணாதே, உன்னை குறித்து பெருமையாக எண்ணிக்கொண்டு இருக்காதே. அப்படி இருக்கிறது இருந்தால் அதை தேவன் விரும்ப மாட்டார். தேவனுக்கு பயந்தவர்கள் அப்படி பண்ணி இன்னொரு பிரசங்கின் புத்தகம் சீக்கிரம் பாருங்க. பிரசங்கின் புத்தகம் 3:7, அடுத்த புத்தகம் நீதிமொழிக்கு அடுத்த புத்தகம் 3:7, 3:7.
கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு.
அப்ப 3:7 சரியா படி.
கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாயிருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு.
சரி பாசி.
சினைக்கு ஒரு காலம் உண்டு, பகைக்கு ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு, வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? மனுபுத்திர பாடுபடி.
சாரி, ஐ அம் வெரி சாரி. பிரசங்கி 5:7 மன்னிச்சு கொடுங்க. 5:7
அநேக சொப்பனங்கள்,
அநேக சொப்பனங்கள் மாயா இருக்கிறது போல
அநேக வார்த்தைகளும்,
அநேக வார்த்தைகளும் தேவனுக்கு பயந்தவர்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிறப்பான வழி என்னன்னு நான் சொல்லி தர கேளுங்க. அவர்கள் வாயின் வார்த்தைகள் will proof. ஒரு தேவனுடைய மனுஷன் மனுஷியுடைய வாயின் வார்த்தைகள் அவர்களுக்குள்ள தேவ பயம் இருக்கா இல்லையா என்பதை வெளிப்படையாக காட்டும். இந்த வசனம் தெளிவாக நமக்கு சொல்லுது. அநேக வார்த்தைகள் வியத்தமாக இருக்கும், வீணாக இருக்கும். ஆகையால் நீ தேவனுக்கு பயந்த, தேவனுக்கு பயந்தவர்கள் தங்கள் வாயின் வார்த்தைகளை குறித்து கவனமா இருப்பார்கள். நாம் பேசுகிற வார்த்தைகள் தேவனுக்கு முன்பாக சரியா இருக்குதா, பிரியமா இருக்குதா, ஏற்றதாக இருக்குதா, மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகிறதாக இருக்குதா என்றெல்லாம் அவர்கள் சிந்தித்து நிதானித்து பேசுவார். தாறுமாறாக பேசுறவர்கள் தேவனுக்கு பயந்தவர்கள் அல்ல. பெருமையானவர்களை பேசுறவர்கள் தேவனுக்கு பயந்தவர்கள் அல்ல. அலங்கோலமானவர்களையும் அவலட்சணமானவர்களையும் பேசுறவர்கள் தேவனுக்கு பயந்தவர்கள் அல்ல. அவதூறுகளை பேசுறவர்கள் தேவனுக்கு பயந்தவர்கள் அல்ல. இந்த டபுள் மீனிங்களை பேசுறவர்களும் தேவனுக்கு பயந்தவர்கள் அல்ல. ஜாக்கிரதை, ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. என்னுடைய நாவு என்னுடைய வாயன்னு சொல்லிக்கொண்டு எல்லாவற்றையும் நீ பேசுறதுக்கு முயற்சிக்காது. தேவனுக்கு பயந்த ஒரு நாளைக்கு தேவ பயத்தை கொடுத்து விரிவாக பார்ப்போம். இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். யோசேப்பு முறுமுறுக்காதவர். I am going to finish as soon as possible. கவனிங்க, யோசேப்பு முறுமுறுக்காத ஒரு அரும் பெரும் தன்மை மிக்க ஒரு தேவ மனிதனாக காண்றார். அவருடைய வாழ்க்கையிலே முறுமுறுக்கிறதுக்கு பல சந்தர்ப்பங்கள் வந்திருக்கு. என்ன தெரியுமா, அவன் குழியிலே போடப்பட்ட போது குற்றமற்ற ஒரு மனிதன், நிரபராதி, நியாயம் உள்ளவன், தேவனுக்கு முன்பாக சன்மார்க்கன், தேவனுக்கு பிரியமானவன், உத்தமமாய் வாழ்ந்தவன். ஆனால் அப்படிப்பட்டவன் தன் சொந்த சௌரங்களால குழியில போடப்பட்ட போதும் தன் சௌரங்களுக்கு விரோதமாகவோ தேவனுக்கு விரோதமாகவோ அவன் முறுமுறுக்கவே இல்லை. அவன் தன் நாவை ஏன் தெரியுமா, அவன் தேவனுக்கு பயந்தான். நல்ல கவனி, நல்ல கவனி. யோபு தன் வாயினாலே பாவம் செய்யவில்லை சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் முறுமுறுக்கிறதுக்கு பல சந்தர்ப்பம், ஆனாலும் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கவர் தன் நாவை அவன் காத்துக்கொண்டான். என்ன கவனிங்க, தேவ பிள்ளைகள் முறுமுறுக்க கூடாது. சிலர் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறது, சிலர் மற்றவர்களுக்கு விரோதமாக. ரெண்டும் தப்பு, ரெண்டும் தவறு, ரெண்டும் தவறு, ரெண்டும் தப்பு. யோசேப்பு அப்படி செய்யவே இல்லை. குழியில போடப்பட்ட போது அவர் முறுமுறுக்கவில்லை. அது மட்டுமல்ல, அந்நிய தேசத்தினிடத்திலே அகதியாக தன் சொந்த சகோதரர்களால் 20 வெள்ளி காசுக்கு விற்கப்பட்ட போதும் தன் சவுலுக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கவில்லை. முறுமுறுக்க அது மட்டுமா, அது மட்டுமா, செய்யாத குற்றத்துக்காக சிறையில கிடந்து வாடிக்கொண்டிருக்கிறார். நிரபராத், செய்யாத குற்றத்துக்காக கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் நிலவரையிலே சேவு கொடுக்கூடிய அவன் தாடி சிறைக்கு கூடையில் என்று சொல்றேன். 2 வருஷங்கள் செய்யாத குற்றத்துக்காக அநியாயமாக தண்டனை அனுபவித்துக் கொண்டு 2 வருஷம் நிலவரையிலே சிறையில கிடந்து தவித்தாலும் தத்தளித்தாலும் தடம் புரண்டாலும் தன் தேவனுக்கு விரோதமாக அவன் முறுமுறுக்காது. எவ்வளவு ஒரு பரிசுத்தவா, சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு சின்ன காரியம் நமக்கு ஏற்றபடி இல்ல, உடனே தொடங்கிடும், உடனே பாட ஆரம்பிக்கும் இல்ல மற்றவர்களுக்கு. அது மாத்திரமா, தன் சவருக்கு விரோதமா அவன் முறுமுறுத்த, இவ்வளவு அநியாயங்களை தன் சொந்த சவர்கள் செஞ்சோம், ஒரு வார்த்தை கூட அவன் முறுமுறுக்கல. யோசிப்பார், யோசிப்பார், சிந்திச்சுப்பார். ஒரு வார்த்தை கூட தேவனுக்கு விரோதமா முறுமுறுக்கல. அருமை விசுவாசியே, நீ ஏன் முறுமுறுக்க? நீ தேவனுடைய மகன் தானே, மகள் தானே, உனக்குள்ள இருக்கிற ஆவி எப்படிப்பட்டது? நீ ஆராதிக்கிற ஆண்டவன் எப்படிப்பட்டவர்? முறுமுறுக்க, முறுமுறுக்கான. இங்க வாசிக்க தேவையில்ல. 1 கொரிந்தியர் 10 அதிகாரத்தில் ஒரு வசனம் நமக்கு எச்சரிக்கையாக எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 10:10-12 மட்டும் வாசித்து பாருங்க. அவர்கள் முறுமுறுத்து வனாந்திரத்தில் அழிந்தது போல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவைகள் எல்லாம் நமக்கு கடைசி காலத்தில் வாழ்கிற நமக்கு எச்சரிக்கையாக எழுதப்பட்டிருக்கிறது என்று வேதம் எச்சரிக்கிறது. கவனிங்க, நன்றாய் கவனிங்க. அவர்கள் வனாந்திரத்தில் முறுமுறுத்து அழிந்து போனார்கள். முறுமுறுக்கிறவர்கள் தேவனை பிரியப்படுத்த முடியாது. முறுமுறுக்கிறவர்கள் பிசாசுக்கு வாயாக இருக்க முடியும். முறுமுறுப்பு அவபக்திக்கு அடையாளம் என்று வேதம் சொல்கிறது. தேவனுக்கு பயந்தவர்கள், தேவனோடு நெருங்கி வாழுகிறவர்கள் தேசத்தை முறுமுறுக்கவே மாட்டார்கள். அநியாயம் நடக்கிறது உண்மைதான், உண்மைதான். அநீதி நடக்கிறது உண்மைதான், ஆனா முறுமுறுக்க மாட்டான். யோசேப்புக்கு விரோதமாக அவன் சௌரர்கள் செய்யாத அநியாயங்களா, ஆனாலும் யோசேப்பு முறுமுறுக்கல. பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன் அநேகங்களுக்கு, ஆயிரங்களுக்கு, ஒரு தேசத்துக்கு ஆசீர்வாதம் வந்தது என்ன ஆச்சரியம். எனக்கு அருமை விசுவாசியே, நீயும் அநேகங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் என்று விரும்புகிறார். உன்னால தேவ ராஜ்யத்துக்கு என்ன பிரயோஜனம், உன்னால மற்றவர்களுக்கு என்ன நன்மை இருக்கு? நீ இருக்கிற சபைக்கு, தேவட ராஜ்யத்துக்கு, தேவனுக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருக்கிறார்? எஜமானால் பாவிக்கப்படுகிற ஒரு பாத்திரமாக நீ இருக்கிறாயா? உன் எஜமானுக்கு உகந்த ஒரு பாத்திரமாக நீ இருக்கிறாயா? உன்னால் எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள்? நீ வாழ்கிற வாழ்க்கையினால் எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள்? நீ வாழ்கிற வாழ்க்கையினால் எத்தனை பேர் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள்? உடைய பங்கினால் நீ இருக்கிற சபை எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? சிந்திச்சுப்பார், சீதைக்குப்பார். உன்னை ரட்சித்து சபையில தேவன் சேர்த்தது முறுமுறுக்கிறதுக்கு அல்ல. Keep quiet. If you are a man or woman of God, keep quiet. This is biblical. Okay? If you have something, go and kneel down before the Lord. Raise up your hands. Put everything before the Lord. He is the judge. He is the judge. He is the one who can do something good for us, for me and you. மற்றவர்களுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறதும் தேவனுக்கு விரோதமாக முறுக்கிறதும் தெய்வீக பண்பு இல்லைங்க, அது பிசாசின் சாய். மறந்துறாரு. அநீதி நடக்கிறது உண்மைதான், அநியாயம் நடக்கிறது உண்மைதான், ஆனா நீ என்ன மாதிரி பிஹேவ் பண்றாய்? உன்னுடைய நடத்தை எப்படி இருக்குது தேவன் பார்க்கிறாரே. யோசேப்பு அழகாக வாழ்ந்திருக்கிறாரு. தன் சொந்த சௌரங்கள் அநியாயம் செய்த போதும் முறுமுறுக்கல நமக்கு மறித்தும் ஒரு மாதிரியாக இருக்கிறது. எவ்வளவு நிச்சயம் பாருங்க. நீயும் நானும் அநேகங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். யாவரும் வளர்ந்திருப்போமா தேவசம்.